بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சென்ற அமர்விலே இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஸிஃபத்து ஸலாத்தின் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறை என்ற நூலிலிருந்து நாம் இறுதியாக படித்து முடித்தது, ஒருவர் தொழுகைக்கு தயாராகும் போது, ஒருவர் தொழுகைக்கு தயாராகும் போது அவர் தனக்கு முன்பாக சுத்ரா வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம். அந்த சுத்ரா எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், தொழுகைக்கு முன்பாக ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது, ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது அவருக்கு முன்பாக குறுக்கே செல்வது எவ்வளவு பெரிய பாவம், அந்த பாவத்தின் கடுமை அவர்களுக்கு தெரிந்திருக்குமே ஆனால் 40 நாட்கள் அல்லது 40 மாதங்கள் கூட அவர்கள் தாமதித்திருந்திருப்பார்கள் அவர் தொழுது முடிக்கின்ற வரை என்ற ஹதீஸ் வரைக்கும் நம்ம கடைசியா பார்த்தோம். இன்றைக்கு நாம் என்ன படிக்கப் போகிறோம் என்றால், இன்ஷா அல்லாஹ் இந்த சட்டத்திலிருந்து ருக்குவுடைய சட்டம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு. இன்றைய முதல் பாடம், மா யக்துஉ ஸலாத, ஒருவர் தொழும்போது தொழுகையை முறிக்கக்கூடிய செயல்கள். அதாவது அந்த செயல் அவர்கிட்டிருந்து ஏற்படக்கூடிய செயல் அல்ல, வெளியிலிருந்து ஏற்படக்கூடிய செயல், அதனால் அவருடைய தொழுகை முறிந்துவிடும், மீண்டும் அவர் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். சரியா? இது பெரும்பாலும் பல அறிஞர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தஅ்வீல், அதாவது நேரடியான ஹதீஸுக்கு கொஞ்சம் மாற்று கருத்து சொல்லி இருப்பாங்க, அதுக்கு ஒரு சில ஆதாரங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. நம்ம இப்ப இன்ஷால்லாஹ் பார்ப்போம். யக்துஉ ஸலாத ரஜுலி இதா லம் யகுன் பைன யதைஹி கஆஹிரத்தர் ரஹ்லி அல்மர்அது அல்ஹாயிது والحمار والكلب الأسود. قال أبو ذر قلت يا رسول الله صلى الله عليه وسلم ما بال الأسود من الأحمر؟ فقال الكلب الأسود شيطان. خير نبي அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் தொழும்போது அவருக்கு முன்னால் ரஹல், ஒட்டகத்தின் மீது வைக்கப்படுகிற அந்த இருக்கையின் பின்னால் சாய்ந்து கொள்ளக்கூடிய அந்த குச்சியின் அந்த கம்பின் அளவுக்கு அவருக்கு முன்னால் இல்லை என்றால் அவரது தொழுகையை முறித்துவிடும். அல் மர் அது யானி அல் ஹாயிது, வயது வந்த ஒரு பெண் குறுக்கே செல்வது, வல் ஹிமாரு கழுதை குறுக்கே செல்வது, வல் கல்புல் அஸ்வது கருப்பு நாய் குறுக்கே செல்வது, என்றால் துண்டித்துவிடும், முறித்துவிடும். சலாசர் ரஜுலி ஒரு மனிதருடைய தொழுகையை, இதாலம் இயக்கும் இல்லை என்றால் பைன எதைகி அவருக்கு முன்னால், ஒட்டகத்தின் மீது வைக்கப்படுகிற இருக்கை, ஆகிரத்தும் அந்த இருக்கையிலே சாய்ந்து கொள்வதற்காக பின்னால் இருக்கக்கூடிய சின்ன கட்டை, அது போன்ற ஒன்று இல்லை என்றால். இப்ப அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக கேட்பவர்கள் யார்? அபூதர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கருப்பு நாய் என்று நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீர்களே. நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் கல்புல் அஸ்வது ஷைத்தானும், கருப்பு நாய் ஷைத்தான், அதாவது அந்த கருப்பு நாயின் உருவத்திலே ஷைத்தான் வருவான், அல்லது அந்த கருப்பு நாய் குல் ஷைத்தான் உள்ளே வரலாம். அப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப இந்த ஹதீஸ் அறிஞர்களுக்கு இடையில பலவிதமான கருத்துக்களுக்கு இடம்பாடுடையதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம ஹதீஸுகள்ல படிக்கிறோம், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா படுத்து இருப்பார்கள், நபி அவர்கள் தொழுவார்கள். தொழும் பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கால் ரசூலுல்லாஹுடைய சஜிதாவுடைய இடத்துல இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போகும்போது தொட்டாங்கன்னா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா காலை மடக்கிக் கொள்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலிருந்து எழுந்து திரும்ப கியாமுக்கு சென்று விட்டால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா காலை நீட்டிக் கொள்வார்கள். இந்த ஹதீஸையும் நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னொரு ஹதீஸ், கட்டில ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா படுத்திருப்பார்கள், அதாவது அகல வாட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா போர்வை போர்த்தி அங்கே தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்ப இந்த ஹதீஸுகளை பார்க்கும்போது, இந்த ஹதீஸையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது. பெண்கள் குறுக்கே வந்தா தொழுக முறிஞ்சிருன்னு வருது. இந்த ஹதீஸுகள் எல்லாமே சஹீஹான ஹதீஸ். பெண்கள் அங்க குறுக்க படுத்திருக்கும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்களே என்று நமக்கு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தை இன்னும் கொஞ்சம், அதாவது அதிகப்படுத்தக்கூடியதாக வேறு ஒரு அறிவிப்பு நமக்கு கிடைக்கிறது. அந்த அறிவிப்பு என்ன? இந்த ஹதீஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய காதுக்கே போகுது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறார்கள்? இவ்வளவு எங்களை மோசமாக்கிட்டீங்களே, எங்களை போய் கழுதையோடையும் நாயோடையும் கொண்டு போய் சேர்த்து விட்டீங்களப்பா நீங்க. நான் ரசூல் சுல்லா அலிசனத்துக்கு முன்னாடி படுத்து கிடப்பேன், ரசூல் சுல்லா அலிசன் எனக்கு முன்னாடி தொழுதுருக்கிறாங்க, நீங்க இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை அறிவித்தவர்களிடத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தனது கருத்தை பதிவு செய்கிறார்கள். சரியா? அப்ப இந்த மாதிரியான மூன்று அறிவிப்புகளை வெளிரங்கமாக பார்த்த மார்க்க அறிஞர்களிலே பலர் என்ன முடிவு செய்து விட்டார்கள் என்றால், இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட மாதிரி ஆணோ சரி பண்ணிக்கணும், பெண்களோ வயது வந்த பெண்களோ அல்லது கழுதையோ அல்லது நாயோ தொழுகையை முறித்து விடும் என்று சொன்னா தொழுகையவே பாத்திலாக்கிடாது, தொழுகையுடைய உன்னச்சத்தை அது பாத்திலாக்கிவிடும். தொழுகையுடைய உள்ளச்சத்தை பாத்திலாக்கிவிடும், உள்ளச்சத்தை போக்கிவிடும். அப்ப ஒரு பெண்ணு குறுக்க போனா தொழுது கொண்டிருக்கும் பொழுது பார்வை பட்டுவிட்டால் தொழுகையுடைய உள்ளச்சம் போயிடும். அதே போல ஒரு கழுத போனா, அதே போல ஒரு நாய் போனா என்று அவர்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. புரியுதுங்களா?
சரி.
ஆனா இந்த விளக்கம் எல்லாம் சரியா என்று பார்ப்போம் என்றால் இந்த விளக்கம் ஹதீஸுக்கு முன்னாடி நிற்காது. சரியா? ஏன்? இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட மிக சஹீஹான ஹதீஸ். சரியா? இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்லி இருக்கின்றார்கள், யக்ருத்தாஉ ஸலாத்தர் ரஜுலி இதா லம் யகுன் பைன யதைஹி கஆஹிரத்தி ரிஹ்லி, சுத்ரா இல்லை என்றால் தொழுகையை முறித்து விடும் என்று மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அப்ப பெரும்பாலும் ஒரு ஹதீஸை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஹதீஸுடைய வெளிரங்கத்தின் அடிப்படையில், அந்த ஹதீஸ் என்ன வெளி அர்த்தத்தை கொடுக்குதோ அந்த அர்த்தத்தின் அடிப்படையில தான் நம்ம அந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு மாற்றமாக விளங்கக்கூடிய ஒரு உறுதியான சான்று நமக்கு கிடைக்காத வரை, புரியுதா? அதாவது யூகங்களின் அடிப்படையிலே ஹதீஸின் வெளிப்படையான அர்த்தங்களை நாம் மாற்றிவிட, அதனுடைய வெளிப்படையான என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். யூகத்தின் அடிப்படையில இல்ல, இந்த வெளிப்படையான அர்த்தம் இங்க நோக்கம் இல்ல, வேற அர்த்தம் இங்க நோக்கம் என்று தூரமான இரண்டாவது மூன்றாவது அர்த்தங்களை சொல்லக்கூடாது. ஆனா கண்டிப்பா அந்த வெளிரங்கமான அர்த்தத்தை அங்க எடுக்க முடியாது என்பதற்கு ஒரு உறுதியான வேற ஒரு சான்று கிடைத்து விட்டால் அப்ப நம்ம இரண்டாவது அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இறந்து போயிட்டா உங்கள யாருடைய கை நீளமா இருக்குதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இறந்து போய்விட்டால் உங்களிலே கை நீளமாக உள்ளவர் சீக்கிரமாக என்னிடம் வந்து சேர்ந்து விடுவார். புரியுதா? இந்த காலத்துல யாராவது ஒருத்தருக்கு நாலஞ்சு பெண்மணிகள் இருந்து அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா கையாவது வெட்டிப்பாங்க. ஏன் சீக்கிரமா மூத்த விடக்கூடாது சொல்லிட்டு, ஏன்னா மௌத்து மேல அவ்வளவு பயம். ரெண்டாவது யார் அந்த அளவுக்கு ஆசைப்படுறா, கணவன் போயிட்டாருன்னா நம்மளும் சீக்கிரமா போய் அவரோட போய் சேரணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்தா தானே, அப்பா நிம்மதியப்பா போயிட்டாரப்பா அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இருந்தா என்ன செய்யறது? ஹைர், இப்ப நபியுடைய மனைவிகள் எப்படி ரொம்ப சந்தோஷம் தாங்கல, ஆஹா ரசூல் சல்லாஹன் இப்படி சொல்லிட்டாங்களே ரசூல்லாவோட போய் சேரணும். அப்ப நம்மளும் ரசூல்லாவுடைய அஹ்லாக்கில் இருந்தோம்னா நம்ம மனைவியும் நம்மளை நேசிப்பாங்க. நம்ம ரசூல்லாவுடைய அஹ்லாக்கில் முதல்ல வரணும், சரியா இல்லையா? ஆண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், உங்களிலே சிறந்தவர் தனது மனைவிக்கு சிறந்தவர், நான் எனது மனைவிக்கு சிறந்தவன் அப்படின்னாங்க. சரியா? இப்ப நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு வந்தாதான் அவங்க அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க, இல்லைன்னா அப்பா நிம்மதி அப்பா அல்ஹம்துல் இல்லா சொத்து கித்து எல்லாம் கிளீனா வந்துருச்சு அதோட நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கயிறு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன உடனே எல்லா மனைவிகளும் போய் உட்கார்ந்து ஒரு கம்பை எடுத்து ஒரு குச்சியை எடுத்து கையை அளந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாரு கையே பெருசா இருக்குன்னு சொல்லி. அப்ப ரசூல்லா கையை பெருசுன்னு சொன்ன உடனே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பெருசுன்னு சொன்ன உடனே எல்லா பெண்மணிகளும் கை பெருசுன்னு இந்த கை பெருசுங்கிறத விளங்கி கொண்டு அளந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில யாரு கை பெருசா இருந்தது? சவுதா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கை பெருசா இருந்துச்சு. அப்ப சவுதா தான் சீக்கிரமா மௌத்தா போவாங்கன்னு எல்லாரும் முடிவு பண்ணா, கடைசியில மௌத்தா போனது யாரு? ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாபத்துல ஹிஜ்ரி 6 அல்லது 5 அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. மன்னிக்கணும் சாரி, உமர் ரலியல்லாஹு கிலாபத்துடைய 5வது 6வது வருஷத்துல. அப்பதான் எல்லா பெண்களுக்கும் புரியுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையின் நீளம் என்று சொன்னது இந்த நீளத்தை சொல்லல, தர்மம் கொடுக்கறத சொன்னாங்க. நம்ம காலத்துல கையின் நீளம்னு சொன்னா அடிக்கிறது, அவனுக்கு கை ரொம்ப நீளம்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? அடி போடுறவன் அர்த்தம். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல கை நீளம் என்றால் எதுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க? தர்மம் கொடுக்கறது. அப்ப நபிமார்களுடைய மனைவிகள்ல எல்லாரும் தர்மம் கொடுக்கறவங்க தான், அதுல ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப அதிகமா தர்மம் கொடுக்கறவங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களுக்கு புரிஞ்சுச்சு. அப்ப இந்த இடத்துல கை நீளம் என்று நபிமார்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் முதல்ல எந்த அர்த்தத்தை தான் எடுத்துக்கொண்டார்கள்? வெளிப்படையான அர்த்தத்தை தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தா போன போதுதான் அவங்களுக்கு தெரிய வந்தது வெளிப்படையான அர்த்தம், நபிக்கு அங்கே நோக்கம் இல்லை, நபி அவர்கள் தர்மத்தை அங்கே சொல்லி காட்டி இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அதுலயும் ஒரு ஞானம் இருக்கு, அது இன்னொரு தடவை சொல்றேன். அப்ப இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அதற்கு மாற்றமான வேறொரு அர்த்தத்தை நம்ம எடுக்கிறதா இருந்தா அதற்கு ஒரு உறுதியான பலமான சான்று இருக்கணும். அப்படி இல்லாம ஒரு சஹீஹான ஹதீஸ நம்ம வீணா தவீல் செய்யக்கூடாது. அப்ப கண்டிப்பா தொழுகையை முடிச்சிடும். ஒரு பெண் கடந்து போனாலோ அல்லது ஒரு நாய் கருப்பு நாய் குறுக்க போனாலோ அல்லது கழுத குறுக்க போனாலோ கண்டிப்பா தொழுகையை முடிச்சிடும். சரிங்க, இப்ப உங்களுக்கு அடுத்த வேற சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்? அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த செயலுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கூற்றுக்கும் என்ன விளக்கம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தரையிலேயோ கட்டிலேயே படுத்திருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்கன்னு வந்திருக்குதே என்றால், கவனிங்க, இங்க நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ஒரு பெண் வீட்டில் உள்ள பெண்ணு ஒரு பெண்ணு உட்கார்ந்திருக்கும் போது அவர்களுக்கு பின்னாடி தொழுகிறதையோ அல்லது படுத்திருக்கும் பொழுது அவங்களுக்கு முன்னாடி தொழுகிறதையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. எதை சொல்றாங்க சொன்னா, முன்னாடி போறது நடந்து போறது சொல்றாங்க, முரூர் குறுக்க வர்றதுதான் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், க்ராஸ் செய்யறத சொல்றாங்க, படுத்திருக்கத சொல்லல. கவனிய, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொன்னது குறுக்க வர்றத பத்தி சொன்னாங்க, ஏற்கனவே படுத்திருக்கும் போது தொழுகிறத பத்தி சொல்லல, சரிங்களா? சரி, அப்ப அடுத்த கேள்வி மிச்சம் என்ன இருக்கிறது? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்களே, எங்களை கொண்டு போய் கழுத லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களப்பா, எங்களை போய் கருப்பு நாய் லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களப்பா, இது ரொம்ப ஒரு ஊமை அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களேன்னு சொன்னா, இங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறுபட்ட பல விஷயங்களை ஒருங்கிணைத்து சொல்லி இருப்பது பெண்ணை கழுதைக்கோ நாய்க்கோ ஒப்பிட்டார்கள் என்று அர்த்தம் இல்லை. சரியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கூறியிருப்பது, அந்த குறுக்கே செல்லக்கூடிய பெண் மூலமாகவும் அல்லது குறுக்கே செல்லக்கூடிய கழுதையின் மூலமாகவும் குறுக்கே செல்லக்கூடிய நாயின் மூலமாக ஒரு மனிதனுடைய தொழுகை பாத்திலாகும் என்ற அந்த விஷயம் இருக்கிறது. அது அந்த மூணு பேரையும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் என்று எல்லா விஷயத்திலையும் சொன்னதா ஆயிடா, புரியுதுங்களா? சரி, அப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாக்கு இந்த ஹதீஸ் தெரியாம போயிருச்சா? இந்த ஹதீஸ் தெரியாம போய்விட்டதா என்றால் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில், அதே போல அவங்களுடைய காலத்துக்கு பின்னாடி சஹாபாக்களுடைய காலத்தில் ஹதீஸுகளுடைய அறிவிப்புகள் எல்லாம் ஒரு சஹாபியிடம் இருந்து இன்னொரு சஹாபி, இன்னொரு சஹாபியிடம் இருந்து இன்னொரு சஹாபி என்று பரவலாக அறிவிக்கப்பட்டு முழுமை அடைகின்ற அந்த நேரம் வரைக்கும் ஒரு சஹாபிக்கு இன்னொரு சஹாபியிடம் இருந்த ஹதீஸ் தெரியாமல் இருந்திருக்கிறது. உங்களுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னோம், அபு முஸா அஷ்அரி, அபு சயீத் அல் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்திலே இருந்த ஹதீஸ் யாருக்கு தெரியாமல் இருந்தது? யாருக்கு? உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. சரியா, அதே போல அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்த ஹதீஸ் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்த ஹதீஸ் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு தடவை இந்த ஷியாக்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, இந்த போராக்கள், இவங்களுடைய கொள்கையில ஒரு கொள்கை என்னன்னா, அலிய கடவுள்னு சொல்லுவாங்க. நபித்தோழர் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்னு சொல்ற இவங்கள ஒரு கூட்டம் இருக்குது, ரொம்ப மோசமான கூட்டம். இது அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயே இந்த கூட்டம் உருவாகியிருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி சொன்ன ஏறக்குறைய ஒரு 40 பேர்களை அலி ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய ஆர்மியை அனுப்பி கைது செய்து கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கணும், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி போய் அவங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க, அல்லாஹ்தான் ரப்பு, அல்லாஹ்தான் அல்லாஹ், என்ன நீங்க கடவுள்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு அறிவுரை சொன்னா அவங்களும் கேட்கிற மாதிரி இல்லை. மேலும் மேலும் அவங்களுடைய அந்த கெட்ட கொள்கை தான் அவங்களுக்கு வலுவாகிக்கிட்டே இருக்கு. இல்ல நீங்க சும்மா சொல்றீங்க, இல்ல நீங்க உங்களை மறைக்கிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தில் அவங்களுக்கு புகுத்தப்பட்டு விட்டது யகுதியின் மூலமாக. சரியா, அப்ப அலி ரழியல்லாஹு அன்ஹு கடைசியில ஏறக்குறைய 3 கழித்ததற்கு பிறகு அந்த மக்கள் கொள்கையிலிருந்து திருந்தவே இல்லை என்ற உடனே ரொம்ப கோபப்பட்டு உடனடியா ஒரு பெரிய பள்ளத்தை நோண்ட சொன்னாங்க. அத்தனை பேரையும் உள்ளார போடுற மாதிரி ஒரு பள்ளத்தை நோண்ட சொல்லி நெருப்பு மூட்ட சொன்னாங்க. நல்ல நெருப்பு மூட்டப்பட்ட உடனே ஒரு ஒருத்தரா தூக்கி உள்ளார போட்டாங்க. போட்டா அவன் எரியும் போதே சொல்லிட்டு எரிஞ்சா நீங்க தான் அல்லான்னு நான் நம்பிக்கை கொள்றேன்னு சொல்லி அலி ரலி அல்லாஹ்வுக்கு அது மேலும் கவலையை ஏற்படுத்தியது. அப்ப ரொம்ப அந்த ஒரு நேரத்தில் கவலையில் இருக்கும் பொழுதுதான் வெளியில பயணத்தில் இருந்த இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா வந்த போது அப்ப அவங்களுக்கு தெரிய வருகிறது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி. அப்ப சொல்றாங்க இப்னு அப்பாஸ் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், அலியே நான் அப்படி செய்திருக்க மாட்டேன். என்ன செய்திருப்பாய்? அவர்களுக்கு வேறு வகையில மரண தண்டனை கொடுத்திருக்கலாமே தவிர அவர்களை நெருப்பில் இட்டு பொசுக்கி இருக்க கூடாது. ஏனென்றால் நெருப்பை கொண்டு வேதனை செய்யக்கூடாது, அந்த நெருப்பை படைத்தவனை தவிர என்று அந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போதுதான் அந்த ஹதீஸையே கேட்கிறார்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு சஹாபிக்கு தெரிந்த ஹதீஸ் இன்னொரு சஹாபிக்கு தெரியாம இருக்குது. அதனால ஒரு சஹாபிக்கு ஒரு ஹதீஸ் தெரியாம இருந்ததுனால, அந்த தெரியாமல் இருந்த காரணத்தினால அவங்க வந்து அதுக்கு மாற்றமா செயல்பட்டதுனால, அல்லது அவங்களுடைய காலத்துல நீங்க என்ன இப்படி சொல்றீங்களே, இப்படி நான் ஹதீஸ் கேள்விப்படலையேன்னு சொல்லி அவங்க ஆட்சேபனை செய்யறதுனால நமக்கு அறிவிக்கப்பட்ட சஹீஹான தொடருடைய ஹதீஸ நம்ம மறுத்துடலாமா? மறுத்துடலாமா? மறுக்கக்கூடாது, மாற்று கருத்தும் சொல்லிடக்கூடாது. இதுக்கு நிறைய உதாரணங்கள். அதே போல அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது இந்த சொத்துரிமையுடைய விஷயத்தில். அப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹதீஸ் கிடைக்கல. உட்கார்ந்து மஷ்ஹூரா பண்ணா கடைசியில் ஒரு சஹாபி சொல்றாங்க, என்கிட்ட இது விஷயமா ஒரு ஹதீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் அறிவிச்ச உடனே அங்க அந்த ஹதீஸின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த ஹதீஸ்ல மிக தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டதுனால இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இவங்களா இருக்கட்டும், அதே போல ஷேக் இப்னு பாஸா இருக்கட்டும், இந்த மாதிரி முன்னாடி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபியின்களையும் பெரிய மார்க்கறிஞர்கள், எல்லாத்துக்கும் மேல இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி, அப்புறம் அதுக்கு மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸ் நேரடியா இருக்கிறதுனால நேரடியாகவே இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்வதுதான் என்ன சரி, கரெக்ட். சரியா? ஓகே, அடுத்து போலாமா? போலாமா? பாருங்க, அஸ்ஸலாத்து துஜாஹல் கப்ரி. சரியா? ஹைர், இடையில ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன். முன்னாடி உள்ள அந்த தலைப்போட சம்பந்தப்பட்டது, பெண் குறுக்கே செல்வது என்று வருது. சில அறிவிப்புகள் அல் ஹாயிதுன்னு வருது, அதாவது வயது வந்த பெண் இருக்கு பாத்தீங்களா. அப்ப சின்ன குழந்தைங்க வீட்டுல குறுக்க போறதுனால பொம்பளை பிள்ளைங்க குறுக்க போகும்போது தொழுகை முறிஞ்சிடாது, வயது வந்த பெண் குறுக்கே சொல்லும் போது அந்த தொழுகை முறிந்துவிடும். என்னமா சுத்ராவுக்கு, அதான் ஹதீஸ்ல என்ன சொல்லுது, சுத்ரா இல்லாம இருக்கும்போது சுஜூதுடைய இடத்துல அவங்க குறுக்க போயிட்டாங்கன்னு சொன்னா தொழுகை முறிஞ்சிடும். இப்ப சுஜூதுடைய இடத்துல என்ன ரொம்ப தூரத்துல போனாங்கன்னு சொன்னா அப்பயும் முடியாது. அதே போல சுத்ரா இருந்துச்சு, சுத்ராவுக்கு அந்த பக்கம் போறாங்க, அப்பையும் தொழுக முடியாது. புரியுதா? இரண்டாவது பாருங்க, அஸ்ஸலாது துஜாஹல் கப்ரி, கபருக்கு முன்னால் தொழுவது. வகான யன்ஹா அனி ஸலாதி துஜாஹல் கப்ரி, கபருக்கு முன்னால். கபர் என்றால் பார்த்திருக்கீங்களா? கபர்னா என்ன? போய் ஒரு நாளைக்கு படுத்து பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஜனாசாவை குழி தோண்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த குழியில போய் ஒரு நாளைக்கு படுத்து பார்க்கணும். ஒரு காமன் நேரம் படுத்து பார்த்து இங்கே தானே நம்ம வந்து படுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் எடுத்து பார்த்தா தெரியும். அப்போதான் கொஞ்சமாவது பயம். சந்துக்கு பெட்டி இருக்கு பாருங்க பள்ளிவாசல்ல, அதில் போய் ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்தில் போய் படுத்து போத்தி பார்த்துடணும், என்ன இருக்கும் இப்படி நினச்சி பாருங்க. அப்படி அல்லாஹு எத்தனை பேரை தூக்கிட்டு போயிருப்போம் நம்ம, நம்மள அடுத்து எப்போ தூக்க போறாங்களோ. யா அல்லாஹ், அப்ப அந்த கபருக்கு முன்னாடி நின்று தொழுகிறது கூடுமான்னு சொன்னா கூடாது. இதல் குபூரி வல தஜ்லிசு அலைஹா, கபருக்கு முன்னால் தொழாதீர்கள், கபரை பார்த்து தொழாதீர்கள், கபருக்கு மேலே உட்காராதீர்கள். இதுக்கு ஒரு தனி பாடமே இருக்கு, அலட்சியமாக கருதப்படும் ஆபத்தான குற்றங்கள்ங்கிற அந்த புத்தகத்துல அது சம்பந்தமான ஒழுக்கங்கள் எழுதப்பட்டிருக்கு, அதுல கொஞ்சம் விவரம் இருக்கு. இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஒழுக்கங்கள் மக்களுக்கு தெரிய வருவதில்லை, ஆனா சொல்லிக் கொடுக்காத பிதத்துகளை செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன, நீங்கள் கபர்களுக்கு நடுவிலே நடந்து சென்றால் செருப்புகள் அணிந்து கொண்டு நடந்து செல்லாதீர்கள் என்று சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு மையத்தை அடக்கும் போது பார்த்தா எல்லாரும் செருப்பு காலோட கபர்களுக்கு உள்ளார போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மரியாதையை கொடுக்கறது கிடையாது ஒன்று. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கபர்களை மிதிக்காதீர்கள் என்று சொன்னாங்க. ஆனா இன்று பார்த்தீர்கள் என்றால் ஜனாதாவை கொண்டு போகும்போது ஒரு கபர் மேல ஏறி ஏறி போறாங்க. அதே போல அடக்கம் செய்யும் போது அந்த ஜனாதா சந்துக்கு பெட்டியை கொண்டு போய் வைக்கும் பொழுது அந்த பெட்டியை வைக்கிறதே இன்னொரு கபர் மேலதான் வைப்பாங்க. அப்புறம் அந்த அடக்கம் செய்யறவர் இன்னொரு கபர் மேல ஏறிதான் அடக்கம் செய்யறாங்க. இந்த மாதிரியான தவறுகளை செய்யறாங்க. எந்த தவறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்களோ. அதே போல மக்பரால கபிரஸ்தான் கபர்கள் இருக்கிற இடத்துல அசுத்தங்கள் செய்யாதீர்கள். அப்போ பார்த்தா இன்றைக்கு அந்த வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள், சுத்தமா வச்சிருக்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செருப்பு காலோடு உள்ளார நடக்காதீங்கன்னு சொன்னாங்க. கபர்களுக்கு மேல உட்காராதீங்க, கபர்களுக்கு மேல காலை வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்ததெல்லாம் செய்யறாங்க. இப்ப பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போலதான் இன்னொரு விஷயத்தை தடுக்கிறாங்க, அதையும் மக்கள் செய்யறாங்க. சரியா, அது என்ன அப்படின்னா, இப்ப எந்த இடத்துல கபர் இருக்குதோ அந்த இடத்துல தொழுகிறது கூடாது. அப்ப என்ன கருத்து அதுக்கு அப்படின்னு சொன்னா, ஒன்னு கபிரஸ்தானிலையும் போய் நம்ம தொழக்கூடாது, இன்னொன்று நம்முடைய மஸ்ஜிதுல கபர்களை ஏற்படுத்தக்கூடாது, கபர்கள் இருக்கிற இடத்துல மஸ்ஜிதுகளை கட்டக்கூடாது. மக்பரா கபிரஸ்தான் தனியா இருக்கணும் காம்பவுண்டு, மஸ்ஜிதுடைய காம்பவுண்டு தனியா இருக்கணும். இப்ப இன்று உள்ள ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால், இப்ப நீங்க சவுத்துல தஞ்சாவூர் ஜில்லா இந்த மாதிரி போனீங்கன்னா, அந்த காலத்துல ஒரு பெரிய 2 ஏக்கர் 3 ஏக்கர் இடம் வாங்கியிருப்பாங்க. அது முழுக்க அப்படியே காம்பவுண்ட் செவர் போட்டுட்டு அதுல இடையில ஒரு ஸ்கொயர் அளவுக்கு இடம் விட்டு அதுல பள்ளிவாசல் கட்டிடுவாங்க. மிச்ச மீதி எல்லாத்தையுமே கபிரஸ்தான ஆக்கி வச்சிருப்பாங்க. இது ஒரு அமைப்பு அந்த காலத்துல இருந்தது. சரி, இதை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு சர்ச்சை எடுத்துக்க வேணாம். சர்ச்சை எந்த விஷயத்துல அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே கபிரஸ்தானா இருக்கும். முன்னாடி சொன்னது என்ன, பொதுவா இடம் வாங்கினாங்க, அதுல ஒரு அளவு இடத்தை மஸ்ஜிதுக்குன்னு காம்பவுண்ட் போட்டுட்டாங்க, உறுதி பண்ணி மஸ்ஜிதுக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு பகுதி இடத்தை கபருக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. ரெண்டுமே ஆரம்பத்திலிருந்தே தனித்தனியா முடிவு செய்யப்பட்டது. புரியுதா நான் பேசுறது? மஸ்ஜிதுல முதல் முதல்ல மஸ்ஜித் கட்டி முதல் இமாமா இருந்தவர் மொத்த போயிட்டார். அதனால பறக்கத்துக்குன்னு அவரை கொண்டு போய் அங்க அடக்கம் பண்ணிட்டாங்க. எங்க ஹவுஸ் பக்கத்துல அல்லது பள்ளியுடைய முத்தத்துல அல்லது தொழுகிறதுலயே ரைட் சைட்ல லெப்ட் சைட்ல அந்த மாதிரி அடக்கம் பண்ணிக்கிட்டாங்க. அல்லது பள்ளியை கட்டின முத்தவள்ளி அல்லது ஊர்ல பெரிய ஷேகா இமாமா இருந்தவர் அப்படின்னு கொண்டு வந்து பள்ளிக்கு பக்கத்து உள்ளாரிய அவரை அடக்கம் செய்து கொள்றாங்க. அப்படி அடக்கம் செய்து விட்டால் அந்த கபரை ரிமூவ் பண்ற வரைக்கும் அந்த பள்ளியில தொழுகக்கூடாது. அந்த கபரை ரிமூவ் பண்ற வரைக்கும் அந்த பள்ளியில தொழக்கூடாது. புரியுதா? சரி, ஏற்கனவே கபர் இருந்துச்சு, ஏற்கனவே ஒரு தனியா ஒரு கபர் இருந்துச்சு. என்ன செய்தார்கள், அந்த கபரை இன்க்ளூட் பண்ணி ஒரு பள்ளிவாசல கட்டிக்கிட்டாங்க. இப்ப கபரை கபராவே வைத்து விட்டு பள்ளிவாசல உடைச்சிருக்கு. புரியுதுங்களா சட்டம்? மஸ்ஜிது முதல்ல இருந்து கபர் இரண்டாவது வந்தா கபரை ரிமூவ் செய்து விட வேண்டும். கபரு முதல்ல இருந்து இரண்டாவது மஸ்ஜித் அங்கே கபரை இன்க்ளூட் செய்து கட்டப்பட்டிருக்குமேனால் கபரை கபருடைய இடத்திலே வைத்துவிட்டு மஸ்ஜிதை ரிமூவ் செய்து விட வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஹதீஸ் வந்ததற்கு பிறகு அந்த ஹதீஸ் அமல்படுத்துறத பத்தி தான் நம்ம பேசணும். சரியா? இப்ப இந்த ஒரு விஷயத்தையும் வைத்துக் கொள்ளுங்க, அடுத்து ஒரு சில விஷயங்கள் வரும். நீங்க கொஞ்சம் இப்படி தள்ளி உட்காருங்க டிஷர்ட் பாய். அப்படி ஹதீஸ் வந்து விட்டா நம்ம என்ன செய்யணும், ஹதீஸ் அமல்படுத்துறத பற்றி தான் பேசணுமே தவிர நம்முடைய நடப்புக்காக வேண்டி ஹதீஸ சேஞ்ச் பண்ண முடியுமா? ஹதீஸ சேஞ்ச் பண்ண முடியாது. இஸ்லாம சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம தான் ஹதீஸுக்கு தகுந்த மாதிரி இஸ்லாமுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும். சரியா? இப்ப பிரச்சனை என்ன, இந்த ஹதீஸுகள் சொல்லப்படுவதில்லை, பிரச்சாரம் செய்யப்படுவதில்லை. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றுக்கு பல தடவை நேரடியாகவோ நோட்டீஸ் மூலமாகவோ செய்திகள் மூலமாகவோ முத்தவல்லிக்கு இமாமுக்கு மஸ்ஜிதுரிய கமிட்டிக்கு பொதுமக்களுக்கு என்று மீண்டும் மீண்டும் சொல்லப்படும். ஆனால் ஒரு வருஷத்துல இல்ல, கண்டிப்பா அடுத்த சில வருடங்கள்லயாவது மக்களுடைய அந்த மனநிலை ஹதீஸின் பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கும். சரி வச்சுட்டாங்க என்ன செய்யறது, விடுங்க. போன வருஷம் வச்சுட்டாங்க, பத்து வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டாங்க, நூறு வருஷத்துக்கு முன்னாடி வைத்து விட்டார்கள் என்று இப்படியே விடுறதுனால பாவம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்யறதுல முஸ்லிம்கள் தொடர்ந்து கொண்டிருப்பார்களா அல்லது நன்மையின் பக்கம் திரும்ப வாய்ப்பு ஏற்படுமா? நன்மையின் பக்கம் திரும்ப வாய்ப்பு ஏற்படும். இப்ப கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தெளிவான சட்டம் வச்சிருக்கிறாங்க. என்ன தெளிவான சட்டம் அப்படின்னு சொன்னா, மக்கள்ல பெரும்பான்மையான மக்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா பெரும்பான்மையான மக்களுக்காக வேண்டி நம்ம பைபிளை மாத்திக்கலாம். எப்படி நம்ம பைபிளை மாத்திக்கலாம்? ஜீசஸ் சொன்ன சட்டத்தையே நம்ம திருப்பி எழுதிடலாம். அவங்களுடைய ஒவ்வொரு மூணு பிரிவு இருக்காங்களா, அந்த பிரிவுகள் எல்லாம் பண்டிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க ஆலோசனை கமிட்டியில மெஜாரிட்டி என்ன கருத்து சொல்லுதோ அந்த கருத்தை நம்ம ஏத்துக்கலாம். அந்த அடிப்படையில தான் அவங்க வட்டியை ஹலாலாக்குனது, பன்றியை ஹலாலாக்குனது, இன்னும் நிறைய பாவங்களை அவங்க வந்து ஹலாலாக்கி கொண்டது. சரியா? ஒரு கிறிஸ்துவ அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள், அதாவது அந்த பாதிரியார போறதுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு இடையில ஒரு 12 நாள் கிளாஸ் இருந்துச்சு. நம்ம தாராளுதால இருந்து போனோம். அங்க தாவா கிளாஸ், அவங்களுக்கு தாவா கிளாஸும் இஸ்லாமை பற்றி அவங்களுக்கு சொல்ற கிளாஸ். அந்த கிளாஸ் 12 நாள் கிளாஸ், ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம். எவ்வளவு காரசாரமா போயிருக்கு பாருங்க நீங்க. அப்ப போயிட்டு இருக்கும் போது கடைசியில் அந்த வகுப்புல உள்ள ஒரு சீனியர் மாணவர் இருந்துச்சு. ஒரு பிரச்சனையை பத்தி பேசும் போயிட்டு இருக்கும் பொழுது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து உங்க கருத்துப்படி அன்னை தெராசாவை பத்தி என்ன சொல்றீங்க? அவர் சொல்றார் அன்னை தெராசா. நம்ம அன்னை தெராசான்னு சொல்ல மாட்டோம், நமக்கு ரெண்டு அன்னை தான். நமக்கு சொல்லுங்க, ஒரு அன்னை யாரு? நம்மள பெற்ற அன்னை. இன்னொரு அன்னை யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள். இவங்களை தவிர நீங்க அம்மான்னு சொன்னீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. என்ன, நமக்கு அம்மா யாரு? ரெண்டு அம்மா தான். ஒரு அம்மா யாரு? நம்மை பெற்றெடுத்த அம்மா. இன்னொரு அம்மா வஜ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபியுடைய மனைவிமார்கள் தான். மற்றவங்களை போய் நம்ம அம்மா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கயத் இப்ப வாங்க, எங்க போயிட்டு எங்கேயோ வந்துட்டோம். அப்ப அவர் வந்து அன்னை தெராசாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்ன உடனே, அப்ப நம்ம சொன்னோம், அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி கிடைத்து அவங்க நிராகரிச்சுட்டு அதை ஏற்றுக்கொள்ளாம இறந்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்க நரகம்தான் அப்படின்னு போட்டவன கொதிச்சு விட்டாங்க எல்லாம் சேர்ந்து. எப்படி அவங்களை நீங்க அப்படி சொல்ல போச்சு? நீங்க அவங்க எவ்வளவு சேவை செஞ்சிருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்துட்டாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம், குரான் இப்படித்தான் சொல்லுது, ஹதீஸ் இப்படிதான் சொல்லுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யஹூதியா இருக்கட்டும், நஸ்ரானியா இருக்கட்டும், மஜூசியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நான் வந்த செய்தி அவருக்கு கிடைத்ததற்கு பிறகு அவர் என்னை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவர் நரகவாதி. அப்ப ரசூல்லாவுடைய அனுப்பப்பட்ட செய்தி அவர்களுக்கு கிடைச்சிருந்து அவங்க நம்பாம இறந்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்க நரகம்தான். அவங்க இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாங்களே, இவ்வளவு ஏழைகளுக்கு, இவ்வளவு நோயாளிகளுக்கு, அப்படி என்ன செஞ்சாலும் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்து முடிச்சிருவான். எப்படி என்ன கொடுத்துருப்பான் இந்த உலகத்தில் அவங்களுக்கு? அவங்களுக்கு பேர் புகழ் கிடைச்சுல, இது இந்த உலகத்திலேயே அல்லாஹ் முன்னாடி கொடுக்கறது. மறுமையில் அவங்களுக்கு ஒரு நன்மையும் இருக்காது அப்படின்னா அது நாங்க ஒத்துக்க முடியாது. நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்காட்டியும் சரி, இதான்ப்பா முடிவு. நீங்க ஒத்துக்கிட்டுதான் அல்லாஹ் சட்டம் போடுங்கிற அவசியம் கிடையாது. அவன் ரப்புப்பா ஏற்கனவே சட்டம் போட்டான் அப்படின்னு சொன்ன உடனே
எங்க மார்க்கத்தில் அப்படி இல்ல அப்படின்னா, புதுசா சொல்ற நீங்க உங்க மார்க்க மதத்தில் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏப்பா நீங்க வந்து ஊர் ஊரா போய் எல்லாரும் கிறிஸ்துவர்களா மாறுங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பண்ணாங்களா இல்லையா? வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்ல, நாங்க அது ஒரு இதுக்குதான் பிரச்சாரம் பண்றோம். ஆனா மற்றபடி எங்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னா, யாரெல்லாம் அவங்கவுங்க மதத்துல இருந்து கொண்டு நல்லது செய்யறாங்களோ, மக்களுக்கு கெட்டது செய்யாம, அவங்களும் சொர்க்கம் போவாங்க, இதான் எங்க நம்பிக்கை அப்படின்னு சொன்ன உடனே நான் கேட்டேன், இதுக்கு ஆதாரத்தை கொடு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன சொல்லிட்டு இருந்ததை நாங்க கேள்விப்பட்டு இருந்தோம். யாரு யகுதியா இருக்கிறாங்களோ அல்லது கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்களோ அவங்கதான் பரலோக ராஜ்யம் போக முடியும். இயேசுடைய இயேசுவை ஏத்துக்கொண்டு அவர் அந்த என்ன சொல்றது, அந்த இயேசுவை ஏத்துக்கலன்னா அவர் மோட்சமே பெற முடியாது அப்படித்தானப்பா நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு சொல்லி, இது அனைவரும் 2007 நடந்த சம்பவம், 2006 திடீர்னு இப்படி மாத்துனீங்களப்பா, இது என்னப்பா, இதுக்கு என்ன ஆதாரத்தை கொடு நீனு அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி இத்தாலியில போப்புகள் அவங்க எல்லாம் வந்து ஒன்று கூடி ஒரு மஷூரா பண்ணாங்க, அந்த ஆலோசனையில இது முடிவெடுக்கப்பட்டுச்சு. என்ன முடிவெடுக்கப்பட்டுச்சு? எந்த பிலிவுல இருந்தாலும் சரி, அவரவர்கள் நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் கர்த்தர் வந்து பரலோக ராஜ்யத்தை கொடுத்துருவார்னு சொல்லி போப்புகள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, கூட எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துருந்தவங்க எங்களை அறியாம சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. சொன்ன, என்னப்பா நீங்க இன்னைக்கு மாத்துவீங்க, நாளைக்கு மாத்துவீங்க, இப்படி கூடி ஆலோசனை பண்ணி மாற்றக்கூடிய மார்க்கம் அல்லப்பா இறைவனுடைய மார்க்கம் என்பது. இது இறைவனுடைய முடிவு செய்யப்பட்ட, இறைவனால் முடிவு செய்யப்பட்ட ஒன்று, இதுல எந்த மாற்றமும் முடியாது. இப்படி நீங்க மாத்திக்கிட்டே போய் கடைசியில என்னென்னத்தை மாத்துவீங்க? அப்ப தடுமாற்றமும் அந்த ஒரு மாற்றங்கள் அடையக்கூடியதும் வந்து ஒரு நிலையான மார்க்கம் அல்ல. அல்ல, இறைவன் இறக்கின வேதம் இறைவனுடைய மார்க்கம்னு சொன்னா இறைவனுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு அதை மாத்துறதுக்கு. உங்களுக்கு எப்படி யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காரசாரமான வாதமா போயிச்சது. ஹயர், இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தோம்? எதுக்கு சொல்ல வந்தோம்? கபருக்கு சொல்ல வந்தோம். அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, கபருக்கு பக்கத்துல தொழுகாதீங்கன்னு சொன்னா, அப்ப இவ்வளவு பள்ளி கட்டி வச்சிருக்கிறாங்களே என்ன பண்றது, இவ்வளவு பெரிய பள்ளிவா இடிக்க முடியும்? செஞ்சுதான் ஆகணும். ஒன்னு கபரை தூக்கிட்டு போங்க, கபரை தூக்கிட்டு போங்க, அல்லது கபரை வந்து டோட்டலா அந்த இடத்த சுத்தி ரவுண்டு பண்ணி உள்ளாரையே எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு சுவத்தை கட்டுங்க. சுவத்தை கட்டி பள்ளிய தனியா கபரை தனியா பிரிங்க. அப்படி இல்லாத வரைக்கும் கண்டிப்பா ஷிர்க் வந்துகிட்டு தான் இருக்கும். இன்றைக்கு நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதாவது பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய ஒரு கூற்று இங்க ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. எப்போதெல்லாம் மக்கள் சுன்னத்துக்கு மாற்றமாக நடப்பார்களோ, சொல்லுங்க, எப்போதெல்லாம் மாற்றமா நடப்பார்களோ கண்டிப்பாக ஷிர்கிலே சென்று விடுவார்கள். அப்ப ரசூல்லாவுடைய சுன்னத்து வழிமுறை என்ன? பள்ளி மஸ்ஜிதுல கபரை ஏற்படுத்தாதீங்க, கபர் இருக்கிற இடத்துல மஸ்ஜித் அமைக்காதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி அமைச்சதுனால இன்னைக்கு உம்மத்து எங்க போயிருக்குது? ஷிர்க்ல போயிருக்குது. அங்க மஸ்ஜிதுல தொழுவாரு, அப்படியே பக்கத்துல வந்து தர்ஹால உட்காந்து சுஜூது பண்ணிட்டு துவா கேட்டுட்டு கட்டி பிடிச்சு அழுதுட்டு போறாங்க. பாக்குறோமா இல்லையா? இந்த மாதிரி இந்த ஷிர்க்கு காலங்காலமா புறையேறி போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துக்கு மாற்றம் செஞ்சது. முழு பேர் என்ன? அஹ்மது, அஹ்மது இப்னு ஹம்பல். அவங்க என்ன சொன்னாங்க? மக்கள் சுன்னத்துக்கு மாற்றமா போகும்போது ஷிர்க், இணை வைத்தலிலே விழுந்து விடுவார்கள். நபி வழிக்கு மாற்றமா போனாங்கன்னா ஷிர்க்ல போய் விழுந்துருவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், 24வது அத்தியாயத்தினுடைய 64வது வசனம், فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ. இது பாருங்க இருக்கா, فَلْيَحْذَرْ பயந்து கொள்ளட்டும், الَّذِينَ يُخَالِفُونَ மாறு செய்யக்கூடியவர்கள், الَّذِينَ يُخَالِفُونَ மாறு செய்யக்கூடியவர்கள், யாருக்கு மாறு செய்யக்கூடியவர்கள்? அன் அம்ரிஹி, நபியினுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள். ஹீங்கிறது நபியை பார்த்து, நபியினுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் பயந்து கொள்ளட்டும், எதை பயப்படட்டும், அன் துசீபஹும் அவர்களை அடைந்து விடும், ஃபித்னத்துன் ஒரு ஃபித்னா. குர்ஆன்ல ஃபித்னா என்பது ஷிர்க் இணை வைத்தல் என்ற இடத்தில் பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஃபித்னா ஷிர்க் அவர்களை வந்து அடைந்து விடும், அவ்வா யுசீபஹும் அதாபுன் அலீம், அல்லது பயங்கரமான கொடிய ஒரு வேதனை அவர்களை வந்து அடைந்துவிடும் என்பதை பயந்து கொள்ளட்டும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமா போனா எங்க போயிடுவாங்க? ஷிர்க்ல போயிடுவாங்க. சரியா, இந்த ஆயத்திலிருந்து இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லாஹ் அந்த கருத்தை சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு பக்கத்துல தொழுகாதீங்க, கபருக்கு முன்னாடி தொழுகாதீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், ஒரே ஒரு தொழுகைக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு முஸ்லீமுடைய ஜனாஜா தொழுக வைக்கப்படாமல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும், ஆனால் அந்த நேரத்தில் மட்டும் நம்ம அந்த கபருக்கு முன்னாடி நின்று ஜனாஜா தொழுகை நடத்துறதுக்கு அனுமதி இருக்கிறதே தவிர மற்ற வேற எந்த தொழுகைக்கும் அனுமதி இல்லை. இப்ப நீங்க நாகூர், அதே போல அஜ்மீர், அதே போல இந்த கோவலம், இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு சென்றீர்கள் என்றா அங்க முதல்ல கபர்களை கட்டிட்டாங்க. முதல்ல தனியா ஒரு கபரை ஏற்படுத்தலாமான்னு சொன்னா ஏற்படுத்தவே கூடாது. யாரா இருந்தாலும் சரி முஸ்லீம்களுடைய பொது கபிரிஸ்தான்ல தான் அடக்கம் செய்யப்படணும். நபிமார்களை தவிர நபிமார்கள் மட்டும் அல் அம்பியா யுதுஃபனூன ஹைத்து மாத்துனு, அவர்கள் எங்கே இறந்து போனார்களோ அங்கே அடக்கம் செய்யப்படுவார்கள். அதுக்கு பிறகு அபூபக்கர், உமர், அப்புறம் வந்து கடைசியில் வரக்கூடிய ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம், அவங்களுக்கு இந்த எக்ஸெப்ஷன். புரியுதுங்களா? இதை தவிர வேற யாருக்கும் அந்த எக்ஸெப்ஷன் கிடையாது. இப்ப இந்த மாதிரி ஒரு அவுலியா அல்லது ஒரு ஷேக்கு, ஒரு இமாம் சொல்லி அவங்களுக்குன்னு தனியா ஒரு கபிரிஸ்தான பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில ஏற்படுத்திட்டு அந்த கபிரிஸ்தானுக்கு பாதுகாப்பு போட்ட உடனே என்ன ஆகுது? நாளடைவுல முதல் முதல்ல எப்படி ஆரம்பமானுச்சு, ஒரு ஊருக்கு வரும்போது அந்த ஷேக் இருந்தாங்களே அவங்க அடக்கம் செய்யப்பட்ட கபர் இங்கதான் இருக்கு, முதல்ல சுட்டி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சுட்டி காட்ட ஆரம்பிக்கிறாங்க? அப்ப சுட்டி காட்ட ஆரம்பிச்ச உடனே மக்கள் அதை பார்க்க வர அந்த இடத்துக்கு வர்றாங்க. எப்ப ஒரு மக்கள் வந்து ஒரு இடத்தை பாக்குறாங்க, உன்னை தேடி பார்க்க வர்றாங்க என்று வருகிறதோ அப்போ உடனே அது டெக்கரேட் செய்யப்படுகிறது, அலங்கரிக்கப்படுகிறது, சரி பக்காவாக்கப்படுகிறது. சரி, அதற்கப்புறமா பாதுகாப்பு பிரச்சனை. அப்ப பாதுகாப்புக்காக வேண்டி சுவர் எடுக்கப்படுகிறது. சரி, தூரத்திலிருந்து வர்ற மக்கள் அவ்வளவு தூரத்திலிருந்து வர்றாங்கன்னு பாக்குறாங்களே, உடனே போயிடுவாங்களா? உடனே போக மாட்டாங்க, கொஞ்ச நேரம் நிற்பாங்க, பேசுவாங்க, அவங்களுடைய வரலாறு பத்தி ஏதாவது சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது மழை காலம் இருக்கு, வெயில் காலம் இருக்கு, உடனே அடுத்து ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்போ ஒரு நிழல் தர்ற மாதிரியான ஒரு கட்டடத்தை மேல கட்டிட்டோம்னு சொன்னா மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி வர்றவங்க அதுக்கு கீழே நின்று அவங்க வந்து தங்களுடைய கொஞ்ச நேரத்தை கழிச்சிட்டு போவாங்களே அப்படின்னு சொல்லி மேல ரூஃப் போடுறாங்க, பில்லர் போட்டு ரூஃப் போடுறாங்க. இது அடுத்து ஒரு மூணாவது கட்டமாயிடும். அப்ப வர்றாங்களே போறாங்களே அப்படி போகும் பொழுது ஆரம்ப வரைக்கும் எப்படி இருந்தது, வந்து சலாம் சொல்றது, அவங்கள பத்தி ஏதாவது வரலாறுகளை சொல்றது, அப்படி சொல்லும் பொழுது சில துவாக்களை சாதாரணமா அவங்களுக்காக வேண்டி செய்யறது. இப்படி இருக்கும் பொழுது அடுத்த நம்பிக்கை என்ன ஏற்படுகிறது என்று சொன்னா, அந்த கபிரிஸ்தான்களுக்கு அந்த நல்லவங்க அடங்கி இருக்கக்கூடிய கபருக்கு போறதே ஒரு பரக்கத்து அப்படின்னு ஒரு பிரச்சாரம் ஆரம்பிச்சது. புரியுதுங்களா? அடுத்து இந்த பிரச்சாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா போய் நல்லது செஞ்சா கூட கபருக்கு பக்கத்துல போய் அந்த பெரியார் அடங்கி இருக்கிற இடத்துக்கு போய் செஞ்சா அது இன்னும் ரொம்ப அதிகமான ஒரு ஏற்றமா இருக்கும். நம்ம துவாவை போய் கபருக்கு பக்கத்துல நின்று கேட்டோம்னா அந்த பெரியாருடைய பறக்கத்தினால நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பிரச்சாரங்கள் எண்ணங்கள் அவங்களுக்கு ஏற்படுது. இது கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட ஏற்பட மக்கள் கூட்டம் அதிகமாகுது. சரியா? சரி, உள்ளூர் மக்கள் வந்து போயிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. எப்ப பெரிய அவுளியா அடங்கி இருக்கிறாங்க, அங்க அவுளியாவை போய் பார்த்துட்டு இருந்தா பறக்கத்து, அங்க போய் துவா செஞ்சுட்டு இருந்தா துவா கபூல் ஆகுது அப்படிங்கிற பேச்சு அடுத்த அடுத்த ஊருக்கு பரவும் பொழுது மக்கள் அங்கிருந்து தூர தூரமா வர ஆரம்பிச்சாங்க. அப்படி வர்றவங்க திடீர்னு ராத்திரி ஆயிடும், திரும்ப போக முடியுமா? முந்தைய காலம் நம்ம காலம் மாதிரியா இல்ல. அப்ப அங்க தங்குறாங்க. அப்படி தங்கும் போது ராத்திரியில் அவங்க தூங்கும் பொழுது ஷைத்தான் அவங்களுடைய கனவுகள்ல வரலாம், வந்து அவர்களுடைய கனவுகள்ல வித்தியாசமான விஷயங்களை காட்டணும்னு, இதெல்லாம் அவுலியாக்களுடைய கராமத்து அப்படி இப்படின்னு சொன்ன உடனே கடைசியில் அவங்களுடைய நம்பிக்கை அதிகமாகி அங்கேயே தங்குறாங்க. எப்ப அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்களோ கண்டிப்பா அப்ப சுபு தொழுகணும்ல, ஐஷா தொழுகணும்ல, அப்பதான் அதை சுத்தி கபரை சுத்தி மஸ்ஜிதுங்கிற முதல்ல சின்னதா இருந்துச்சு, ரெண்டு பேர் நாலு பேர் சொல்லுகிற மாதிரி, எப்படி ஆரம்பத்தில் ஒரு ஒரு பள்ளியும் அப்படித்தான் உருவாகும். முதல்ல பத்து பேருக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் கூட்டம் வந்து அப்புறம் நூறு பேருக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் பேருக்கு தகுந்த மாதிரி, அந்த மாதிரி தான் இந்த கபரை சுத்தி மஸ்ஜிதுகள் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க நாகூரா இருக்கட்டும் அஜ்மீரா இருக்கட்டும், இந்த மாதிரி எங்க போய் பார்த்தாலும் சரி, இப்படித்தான் இது உருவாக ஆரம்பிச்சிச்சு. கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மஸ்ஜிதுல இபாதத்து, சாதாரண மஸ்ஜிதுல இபாதத்து செய்யறத விட அவுலியாக்கள் அடங்கி இருக்கிற மஸ்ஜிதுல போய் இபாதத்து பண்ணா நன்மை. அதுவும் எந்த அளவுக்கு கபருக்கு பக்கத்துல நின்று நம்ம இபாதத்து பண்ணுவோம் அந்த அளவுக்கு நன்மை. இப்ப நீங்க போய் வியாழக்கிழமை நம்ம இங்க உள்ள சில தர்காக்கள்ல போய் சும்மா தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நூற்றுக்கணக்கான பெண்கள் கபரை சுத்தி யாசின்னு ஒதுக்கிட்டு இருப்பாங்க, துவா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுல பாதிக்கு மேற்பட்ட பெண்கள் அவுளியாட்ட கேட்கறது இல்ல, பாதிக்கு மேற்பட்ட பெண்கள் அல்லாட்ட தான் கேட்பாங்க. ஆனா அவுளியாவுடைய கபருக்கு பக்கத்துல உட்காந்து கேட்டா துவா கபூல் ஆகும் சொல்லி, பாதிக்கு மேற்பட்ட பெண்கள் நேரடியாக அவுளியாட்ட கேட்பாங்க, அல்லது அவுளியாவே உங்க பறக்கத்தால நீங்க அல்லாட்ட பேசி வாங்கி கொடுக்குன்னு அவுளியாட்ட பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி ஷிர்க்குகள் எல்லாம் எதனால வந்தது? சுன்னத்தை விட்டதினால், சுன்னத்திற்கு மாற்றம் செய்ததினால், சுன்னத்துக்கு மாற்றம் செய்ததினால். அப்ப அதனால யார மாத்தணும், யார மாத்தணும் பை? நாம் நம்மை மாற்றணுமே தவிர சுன்னத்தை மாத்தலாமா? மெஜாரிட்டி ஆகி போச்சு, அது கிறிஸ்துவர்களுடைய மார்க்கம். மெஜாரிட்டி ஆகி போச்சுன்னு சொல்லி சாராயத்த ஹராம், சாராயத்த ஹலால், விபச்சாரமே ஹலாலா போச்சு அவங்களுக்கு. எப்படி? எந்த விபச்சாரத்திற்கு கல்லடி தண்டனை இருந்ததோ தௌராத்திலும் இஞ்சிலும், அதுவே அவங்களுக்கு ஹலால் ஆகி போயிருச்சு. இப்ப وكان صلى الله عليه وسلم يقول انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى عملகள் எல்லாம் انما எல்லாம் الاعمال عمل ஒருமை الاعمال பன்மை الاعمال பன்மையில الف لام வந்தா totally total any kind of amal بالنيات நியத்தினுடைய பன்மை எண்ணங்களை கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைப்பதெல்லாம் மா எது நவா அவன் நினைத்தானோ எதை அவன் எண்ணினானோ நினைத்தானோ அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும். இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான். இப்ப அமல்களை நீங்க ஒரு சில வகையாக பிரித்து பார்க்கணும். ஒரு அமல் நேரடியா மார்க்கம் சொன்ன அமலா இருக்கும். எப்படி? உதாரணமா தொழுகை, நோன்பு, உது செய்யறது, ஜகாத்து கொடுக்கறது, ஹஜ்ஜி செய்யறது, இந்த மாதிரி மார்க்கம் சொன்ன இபாதத், வணக்க வழிபாடு சார்ந்த அமலாக இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் கண்டிப்பா நியத்து வேணுங்க. இதுக்கெல்லாம் என்ன வேணும்? நியத்து வேணும். நியத்து இருந்தாதான் இது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப ஒருத்தர் தொழுகைக்கு தக்பீர் கட்டாரு, அல்லாஹ்வை தொழுகிறேங்கிற எண்ணமே அவருக்கு கிடையாது, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. புரியுதுங்களா? அப்ப ஒருத்தர் குர்ஆன் ஓதுறாரு, ஒருத்தர் உது செய்யறாரு, ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாரு, ஒருத்தர் ஜகாத்து கொடுக்கறாரு, நீயத்தே இல்லை அவருக்கு. அப்ப அந்த இபாதத்து அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னொரு வகையான அமல் இருக்கு. அந்த அமல் என்ன அப்படின்னா முபாஹ். சொல்லுங்க, ஒரு வகையா? ஒரு வகை அமல் என்ன? இபாதத். இன்னொரு வகையான அமல் என்ன? முபாஹ். முபாஹ் என்றால் ஆகுமான அனுமதிக்கப்பட்ட செயல். சாப்பிடுறது, தூங்குறது, என்ன கல்யாணம் பண்றது, வியாபாரம் செய்யறது, இதெல்லாம் ஹலாலான பொதுவான செயல்கள். இந்த செயல்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீயத்து கட்டாயம் கிடையாது. இப்ப சாப்பிடும் போது நான் சாப்பிடுறேன், என்ன தூங்கும் போது நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி நீயத்து இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. சரி, நீயத்து நீங்க வைக்கல, லா லக்க வல அலைக்க, நோ ப்ராஃபிட் நோ லாஸ், நோ ப்ராப்ளம். சரியா, நீயத்து வச்சீங்க, சுப்ஹானல்லாஹ், தூங்கும் போது அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுகிறதுக்காக வேண்டி நான் ஓய்வு எடுக்கிறேன், காலையில சுப்ஹ் தொழுகிறதுக்காக நான் ஓய்வு எடுக்கிறேன், ஃப்ரெஷ் ஆகி நிறைய இபாதத் செய்யணும், நிறைய நல்ல அமல் செய்யணும், நிறைய குரான் ஓதணும், திக்ரு செய்யணும், அதுக்காக வேண்டி யாரெல்லாம் நான் ஓய்வு எடுக்கிறேன் அப்படிங்கிற மனசுல சின்ன ஒரு எண்ண ஓட்டம் இருந்தா போதும், நாலு மணி நேரம் தூங்கினாலும் நாலு மணி நேரம் இபாதத் கலாஸ். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தீனை பார்த்தீங்களா? சரியா, கல்யாணம் செய்யறீங்க, இன்னும் நிறைய வாலிபர்களா இருக்கிறீங்களா, நீயத்து சொல்லி கொடுத்துரும், அதுக்கப்புறம் ஒரு சபை எங்க கிடைக்கிறதோ கிடைக்கலையோ என்ன. கல்யாணம் பண்ணும்போது நீயத்து வச்சுங்க, நிறைய குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் அவ்வளவு நன்மை கிடைச்சிருங்க உங்களுக்கு. என்னங்க, நூறு குழந்தை பிறக்கணும்னு நீயத்து வச்சு கல்யாணம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்னு கிடைச்சாலும் சரி நூறு குழந்தை பெற்ற நன்மையை அல்லாஹ் கொடுத்துருவாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஏங்க அஜரத்தா அப்ப 100,00,000 சொல்லுங்க. இருந்தாலும் நம்ம ஒரு சாத்தியமாவும் சொல்லணுமா இல்லையா, 100 பெக்கலாம் எப்படி நம்ம பெக்கலாம், ஒரு ஆண் பெற்றுலாம் சரியா இல்லையா, ஒரு பெண்ணால குறைஞ்சபட்சம் ஒரு 20 பெக்கலாம். அலிரதி அல்லாஹ் அன்ஹாவங்க நிறைய நிக்காக செஞ்சாங்க, நிறைய நிக்காக செஞ்சாங்க. அதே போல அடிமை பெண்களும் நிறைய வச்சிருந்தாங்க, அதுல அவங்களுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவிக்கு கண்டினியூ பிரசவத்துல 17 பொம்பளை புள்ளைய பெற்றாங்க அலிரதி அல்லாஹ் அவர்களுக்கு. சுப்ஹானல்லாஹ் ரப்பில்லாஹி, எவ்வளவு கொடுத்து வச்சவங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க, இத்தனைக்கும் போர் பயணம், அதே போல கிலாபத்துடைய பொறுப்பு, எல்லாத்துக்கும் மேல இபாதத்து, இவ்வளவு இருந்தும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவர்களுக்கு இருந்த ஈடுபாட்டை பாருங்கள். இதாங்க இஸ்லாம். இன்றைக்கு ஒன்னு இந்த பக்கம் அல்லது இந்த பக்கம், இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு எல்லாத்தையும் சேர்த்து வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது இல்லாம போச்சு. குடும்ப வாழ்க்கை இல்லாததுனாலதான் ரொம்ப பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏன்டா உன் மூஞ்சி விடியவே மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் தூங்கி விழுந்தவ மாதிரி இருக்கிற, விளங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா குடும்ப வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து, மகிழ்ச்சியை புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. இது தனி டாபிக், நம்ம போயிடுவோம். இப்ப எதுக்கு சொல்ல வந்தோம் இத, நீயத்துக்கு சொல்ல வந்தோம். அப்ப ஹலாலான நீயத்து, யா அல்லாஹ் நான் வந்து ஹலாலுக்காக திருமணம் செய்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சுன்னத்துக்காக நான் திருமணம் செய்கிறேன்ங்கிற நியத்துல கல்யாணம் பண்ணிட்டா, நீங்க 40 வருஷம் 50 வருஷம் திருமண வாழ்க்கையில வாழ்ந்தா டோட்டலி அதெல்லாம் இபாதத்தில் வந்துருங்க. அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய விஷயம் சந்தி. உங்களுக்கு நிக்காஹ் ஆயிடுச்சா? ஆமல, இன்ஷாஅல்லாஹ் நியத்து இப்பயே வச்சிருங்க. என்ன ஹைர், இப்ப இது ஒண்ணு, இன்னொன்று இருக்கிறது. நான் திரும்ப கேட்பேன் இப்ப எல்லார்ட்டையும், என்ன, ஒரு சில அமல்கள் இருக்கிறது, அந்த அமல்களும் தடுக்கப்பட்ட அமல்கள். அமல்னா என்ன அர்த்தம், அதுக்கு பொதுவான அர்த்தம் என்ன, செயல். ஒரு சில அமல்கள் இருக்கின்றன தடுக்கப்பட்ட செயல். அப்ப அந்த தடுக்கப்பட்ட செயலை நல்ல எண்ணத்தால் செய்வதின் காரணமாக அது நல்ல அமலாக மாறிவிடாது. ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான், ஏண்டா கொள்ளையடிச்சேன், ஏண்டா கொள்ளையடிக்கிறேன்னு கேட்டா, நான் ஏழைகளுக்கு கொடுக்குற பணக்காரன் எவனும் தர்மம் பண்றது இல்ல, அதனால கொள்ளையடிச்சு நான் கொடுக்குறேன், பணக்காரங்கள்ட்ட தான் நான் வந்து கொள்ளையடிக்கிறேன், கொள்ளையடிச்சு ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அப்ப ஒரு கெட்ட செயலை நல்ல எண்ணம் சரியாக்கி விடுமா? சரியாக்கி விடாது. புரியுதா? சரி, புரியுதா இல்லையா? சரிங்க, ஒரு நல்ல அமல் இருக்கிறது, ஒரு நல்ல அமல், அந்த நல்ல அமலை கெட்ட எண்ணம் கெட்டதாக மாற்றிவிடும். இப்ப ஒருத்தர் தொழுகிறாரு, தர்மம் கொடுக்கிறாரு, இது பார்ப்பதற்கு என்ன, நல்ல அமல் தான், ஆனா எண்ணம் கெட்ட எண்ணம், பிறர் புகழ வேண்டும், பிறர் மெச்ச வேண்டும். இப்ப அந்த செயல் எண்ணமும் நல்ல செயலா இருக்கும், ஆனா இவரோ அதற்குரிய கூலியை பெறமாட்டார், இந்த கெட்ட எண்ணத்தினால் தண்டனையை பெறுவார். சஹி முஸ்லிமுடைய அறிவிப்புல நீங்க பார்க்கலாம், நாளைக்கு மஹ்ஷர்ல முதல் முதல்ல அல்லாஹு தஆலா தீர்ப்பு செஞ்சு முடிக்கிறது 3 மனிதர்களுடைய விஷயத்துல, ஒருவர் ஆலி, இன்னொருவர் முஜாஹித், ஷஹீத், இன்னொருவர் சஹி. ஆலிமிடத்துல கேட்கப்படும், அல்லாஹ் உனக்கு இல்ம கொடுத்தானே என்ன செய்த, அல்லாஹ் நான் எல்லாருக்கும் கத்து கொடுத்தேன், அல்லாஹ் சொல்லுவான் இல்ல நீ பொய் சொல்ற, மக்கள் உன்னை காரி ஆலிம் என்று சொல்வதற்காக நீ செய்தாய், அப்படி சொல்லப்பட்டு விட்டது போனீனு முகங்குப்புற நரகிலே தூக்கி அவர் எரியப்பட்டு விடுவார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இரண்டாம் அவர் சஹி, பெரிய அதாவது முஜாஹித், ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதிலே ஷஹீதான ஒரு முஜாஹித். அல்லாஹ் கேப்பா நீ என்ன செய்தாய், அவர் சொல்வார், யா அல்லாஹ் நீ எனக்கு உடல் வலிமையை கொடுத்த, திரகாத்திரத்தை கொடுத்த, நான் உன்னுடைய பாதையில போரிட்டு ஷஹீதானேன். அல்லாஹ் சொல்வான், கதிப்த, நீ போய் சொல்ற, உன்னை வீரன் என்று சொல்வதற்காக, சொல்லப்படுவதற்காக நீ செய்தாய் அப்படின்னு சொல்லி முகங்குப்புற அவரையும் தூக்கி வீசப்பட்டுடும். அதே போல காசு பணம் உள்ள பெரிய செல்வந்தர் தர்மகத்தான், அவர்கிட்ட கேட்கப்படும், என்ன செய்த அல்லாஹ் உனக்கு நேமத்தை கொடுத்தானே, அவர் சொல்வார், யா அல்லாஹ் கேட்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் உனக்காக. அல்லாஹ் சொல்வான், இல்ல நீ போய் சொல்ற, உன்னை சஹி பெரிய தர்மகத்தா என்று சொல்வதற்காகத்தான் நீ இப்படி செய்து கொண்டிருந்தாய், அது சொல்லப்பட்டு விட்டது, உனக்கு ஆகிரத்தில எந்த நன்மையும் இல்லை என்று முகம் குப்புற தூக்கி எரியப்பட்டு விடும். அமல் எத்தனை வகையா இருக்கு, அமல் நீயும் சேர்ந்து பார்க்கும்போது, ஒரு அமல் என்ன, அந்த இபாதத், அந்த இபாதத்துக்கு நல்ல எண்ணம் கண்டிப்பா இருந்தாதான் கூலி கிடைக்கும், அப்படி இல்லைன்னு சொன்ன அந்த இபாதத்து நிறைவேறவே செய்யாது. இரண்டாவது முபாஹான அமல்கள், அந்த முபாஹான அமல்களுக்கு நல்ல நீயத்து இருக்குமேனால் கண்டிப்பா கூலி கிடைத்து விடும், அதுவும் அல்லாஹ் இபாதத்துல கொண்டு போய் நமக்கு சேர்த்துக் கொள்வான், கூலி கண்டிப்பா கிடைச்சிடும். மூன்றாவது ஹராமான அமல்கள், ஹராமான அமல்கள் நல்ல எண்ணத்தால் ஹலாலானதாக நன்மை கிடைக்கக்கூடியதாக மாறிவிடாது. அடுத்து நான்காவது நல்ல அமல்கள் ஆனால் கெட்ட எண்ணத்தால் கூலியை நாம் பெற முடியாது, கூலி இறந்ததாக கூலி அற்றதாக ஆகிவிடும், அதற்கு நன்மைக்கு பதிலாக தண்டனை ஆகிவிடும். அப்ப சலாத் தொழுகை, சலாத் என்பது ஒரு இபாதத்து, அப்ப அதற்கு கண்டிப்பா என்ன இருக்கணும், நீயத்து இருக்கணும். இன்னமல் அஅமாலு பின்னியாத், நீயத் என்றால் என்ன, அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த செய்கிற செயலை நினைத்து செய்வது. இப்ப இந்த நீயத்து தான் ஒரு மனிதனுடைய செயலை பிரிக்கிறது. அது என்னங்க பிரிக்கிறது சொன்னா, வழமையாக வழமையின் அடிப்படையில செய்யறானா அல்லது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறானா, இபாதத் என்ற எண்ணத்துல செய்யறானா. இப்ப ஈ வந்து உட்கார்ந்து தட்டி விடுறான், கொசு உட்கார்ந்து தட்டி விடுறான், தண்ணி தாக எடுக்குது டப்புனு தண்ணி எடுத்து குடிச்சிடறான், இதெல்லாம் என்ன, பழக்கம், வழமை, பழக்கமாய் போயிருச்சு, பழக்கத்தின் அடிப்படையில செய்யக்கூடிய ஒரு செயல். இதுல நீயத்து இருக்காது பெரும்பாலுமே, அந்த தேவை ஏற்படும் டக்குன்னு செஞ்சிருவான். ஆனா இபாதத் என்பது பழக்கத்திலிருந்து மாறுபட்டு அது ஒரு வணக்கமாக இபாதத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே நீயத்து கடமையாகிறது. அப்ப நீங்க ஒழு செஞ்சுட்டு வீட்டில இருந்து வரீங்க, நீங்க வந்து ஒழு செய்றீங்க, அல்லது அப்ப நீங்க தொழுது தக்பீர் கட்டும் போது இது ஒரு பழக்கமான உங்களுக்கு வழக்கமாகி போயிட்ட ஒரு செயலா அல்லது இபாதத்தான ஒரு செயலா நீங்க செய்றீங்களா, புரியுதா என்பதை பிரித்தறிவிக்கக்கூடியது என்ன, இந்த நீயத். அப்ப தொழுகைக்கு நிற்கும் போது நான் லொஹர் தொழுகிறேன் இமாமோட அப்படிங்கிற எண்ணம் மனசுல இருந்தா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சில பேர் இந்த நீயத்துங்கிறத கடைசியில எப்படி மாத்திட்டாங்கன்னு சொன்னா, இப்படி தூக்கிட்டு அப்படி தூக்கும்போது அல்லாஹு அக்பர்னு சொல்லணும், சொல்லுவாங்க அவங்க வச்சிருக்கிறது பின்னாடி எல்லாமே நம்ம இங்க வரும், உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கன்னா, இப்ப இருக்கிறத சொல்றேன், அப்படி தூக்குவாரு அங்க சொல்லும் பொழுது அந்த நீயத்தை ஆரம்பிக்கணுமா, இந்த நீயத்து நுஹர் தொழுகிற இமாமோட நாலு ரக்அத்து கிபிலாவை முன்னோக்கி அதாவாக இவ்வளவையும் கொண்டு வரணும், ஆரம்பிச்சு அப்படி போய் அல்லாஹு அக்பர் அந்த இரு சொல்லும் பொழுது கை இங்க போனோ அந்த நீயத்தை அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வருவாரு, இது இரும்பு ரேக்க இறக்கின மாதிரி அல்லாஹு அக்பர் பத்து நூற்றம். என்ன சொன்னா இடையில வேற ஞாபகம் வந்துருச்சு, இப்படி நாலரை காலத்து நுஹர் தொழுகை இமாமுக்கு பின்னாடி அதாவா தொழுகிறேன்னு இவ்வளவு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு வரி சென்டென்ஸா இருக்கா இல்லையா, அதுல இடையில வேற ஞாபகம் வந்துருச்சு, டக்கு விட்டுவார் திரும்ப அல்லோன்னு ஆரம்பிச்சிருவார். இப்படி இந்த வசுவாசுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இடம் கொடுத்து பல மஸ்ஜிதுகள்ல பாத்தீங்கன்னா இமாம் சாஹப் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்ற வரைக்கும் இவர் இப்படிதான் செஞ்சுக்கிட்டே இருப்பார். யா அல்லாஹ், இதுக்கு பேராங்க நீயத்து, இதுக்கு பேரும் நீயத்து கிடையாது. ஒழு செய்யும் பொழுது தொழுகைக்கு ஒழு செய்யறேன்னு மனசுல இருந்தா போதும், அந்த இடத்துக்கு போகும்பொழுது தொழுகைக்கு ஒழு செய்ய போற மனசுல இருந்தா போதும், அவ்வளவுதான், அந்த ஒரு நினைவு. அதே போல ஒழு செஞ்சுட்டு வரீங்க சஃப்ல வந்து நிக்கிறீங்க இமாமோட நுஹர் தொழுகைக்கு நிக்கிறேன், அவ்வளவுதான், கிபிலாவை முன்னோக்கி நாலு இருக்குன்னு சொல்லலாம், அதான் தெரியும் உங்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்கிறத நினைவூட்டுவது, நினைவூட்டி அல்லாவிடத்துல நீங்க நன்மையை நாடுறதுக்காக வேண்டிதான் இந்த நீயத்து. அல்லாக்கு தெரியாதா நீங்க செய்யறது, அப்ப நீங்க நிக்கும் பொழுது அந்த சஃபுக்கு வரும் பொழுது அந்த எண்ணம் இருந்தா போதுமானது, அப்புறம் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டிக்க வேண்டியதுதான். அப்ப கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான், வ இன்னமா லிகுல்லி இம்ரிம் மானவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை நியத்து வைத்தானோ அதுதான் கிடைக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நியத்து வைத்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். துன்யாவை பேர் புகழ் உலக விஷயங்களை நினைச்சா அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காது. இந்த ஹதீஸ் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனால இந்த ஹதீஸுக்கு நம்ம ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டாம். சரி, அப்ப இங்க இன்னொரு விஷயத்தை நம்ம சேர்த்து சொல்லிக்கிறோம். இப்ப இந்த நியத் என்பது நாவால் சொல்லப்படக்கூடியதா அல்லது மனதால் மட்டும் நினைக்கப்படக்கூடியதா? பெரும்பாலும் இன்று நியத் என்பது, அதாவது மதுஹபுகளுடைய கிதாபில் சொல்லப்படாத விஷயமாகத்தான் இன்னைக்கு இருக்குது. மதுஹபுங்கிறது என்ன சொன்னா, அந்த இமாம்கள் எதை எழுதினாங்களோ அதுதான் மதுஹப், அதான் ஃபிக்ஹ். ஆனா பின்னாடி மெட்ராஸ்ல அது வந்து டிப்ளிகேனில் உள்ள ஒரு பிரஸ்ல வெளியிடுறது ஃபிக்ஹ் ஹனஃபி ஆகி போச்சு. அப்புறம் வந்து அதராமணத்தில் ஒருத்தர் எழுதுறாருன்னா அது ஃபிக்ஹ் ஷாஃபி ஆகி போயிருச்சு. இப்படி வந்து ஃபிக்ஹுகள் இருக்குது. இமாம்களுக்கு பிறகு அந்தந்த மதுஹப் சேர்ந்து பின்னாடி வந்தவங்க அவங்க எல்லாம் உட்கார்ந்து எதெல்லாம் எழுதுறாங்களோ, எதெல்லாம் பிரஸ் பண்றாங்க, பிரஸ்னா என்ன பிரிண்ட் பண்றாங்களோ, அதெல்லாம் வந்து ஃபிக்ஹாக மாறி போய் கிடக்குது இந்த காலத்துல. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க சூரா ஃபாத்திஹாவோ அல்லது சூரத்துல் இஹ்லாஸ் மனப்பாடம் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நீங்க நியத்தை மனப்பாடம் பண்ணாதான் நீங்க தொழவே முடியும். நவைத்து அன்உஸல்லிய ஃபர்த ழுஹ்ரி அர்பஅ ரக்அத்தின் முதவஜ்ஜிஹன் இலல் கஅபத்தி ஷரீஃபத்தி முக்ததியன் பிஹாதல் இமாமி லில்லாஹி தஆலா. சூரத்துல் இஹ்லாஸ் மொத்தமே நாலு வரும். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத், இன்னா அஃதைனாகல் கௌசர் ஃபஸ்தபி லிரப்பிக வன்ஹர், இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். மேட்ரே அல்ல, ஈஸியா மூணு ஒரு சூறாவே முடிச்சுட்டான். ஆனா இங்க நியத்தை பாத்தீங்கன்னா, நவைத்து அன் உஸல்லிய ஃபர்த ழுஹ்ரி அர்பஅ ரக்அத்தின், அது வந்து முக்கியமா இருந்தா முசாஃபிரா இருந்தா ரக்அத்தைனி முசாஃபிரன் கஸ்ரன் இதெல்லாம் சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, நான் இந்த ஃபர்தான தொழுகையை நான்கு ரக்அத்தை முக்கியமாக இருந்து இந்த இமாமை பின்பற்றி அதாவாக கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுவதற்கு நியத்து செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக எங்க வந்துருது, கடைசியில போயிடுது. எது முதல்ல இருக்கணுமோ அது கடைசியில போயிடுது. எதெல்லாம் சொல்லப்படுறதுக்கு அவசியம் இல்லையோ எல்லாத்தையும் சொல்லி தக்பீர் கட்டுறதுக்கு வேற போதும் போதும் ஆயிடுது. இப்ப சில பேர் பாருங்களேன், நீங்க அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டி இமாம் சாஹிப் போறது கவனமா கேட்டுட்டே இருப்பீங்க, பக்கத்துல வந்து ஒருத்தர் நிப்பாரு, வசுவசா இல்லாத சாதாரண ஆளுன்னு வச்சுங்க, நவைத்தனு சொல்லி அர்பரா காக்கும் பாருல, நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் நீங்க இமாம் போதை கேட்டுட்டு இருந்தீங்க பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஆள் வந்து சேர்ந்து சேர்ந்து நியத்து வைக்க வைக்க உங்க தொழுகையெல்லாம் வசுவசா வைக்க போயிருக்கீங்களா? ரசூலுல்லாவுடைய ஒரு சுன்னத்துக்கு மாறு செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய இடையூறுகள் ஏற்படுகின்றன, சரியா? அப்ப இதெல்லாம் நியத்தான்னு சொன்னா நியத்தே கிடையாது. வாயால் நியத் மொழிவது பிதஅத் சொல்லுங்க, நியத்தை வாயால மொழிவது பிதஅத், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு பின்னால் உருவாக்கப்பட்ட செயல். இத மிக தெளிவா மதுஹபுகளுடைய மூத்த மார்க்க அறிஞர்களே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 700ல் அதே போல ஹிஜ்ரி 600ல் வாழ்ந்த பெரிய மூத்த அறிஞர்கள் எல்லாம் இந்த செயல்களை ரொம்ப கண்டிச்சு எழுதியிருக்கிறாங்க. ஆனாலும் மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க, அது ஒண்ணும் பரவாயில்ல சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அது சரியா? எப்ப விஜயாச்சும் ஒன்ன சொல்றீங்களோ அது திருத்தப்பட வேண்டியதா பரவாயில்லைன்னு விடப்பட வேண்டியதா? திருத்தப்பட வேண்டியது தவிர பரவாயில்லைன்னு விடப்படுவதற்கு அனுமதி விடுவதற்கு அனுமதி கிடையாது, சரியா? அப்ப நீயத்துனா என்ன? அந்த செயலை செய்யும் போது அவருடைய சிந்தனையிலே அந்த எண்ணம் ஏற்பட வேண்டும். எப்படி ஏற்படணும்? லுஹர் தொழுகனா லுஹர் தொழுக. அப்ப இமாமா தொழுகிறது, இமாம் இல்லாம தொழுகிறது, இமாமோட முடிஞ்ச அவ்வளவுதான். இந்த ரெண்டு விஷயம் அல்லாஹ்வுக்காக, சரியா? இதுதாங்க நியத்துங்கிறது. இப்ப என்ன ஆயிடுச்சு, அதாவா தொழுகிறீங்களா அல்லது கதாவா தொழுகிறீங்களா? தொழுகையில கதா என்பது கிடையாது. கதா என்பது கிடையாதுன்னா என்ன? இப்ப பெரும்பாலும் என்ன செய்யறாங்க, தொழுகையில கதா இருக்கு என்று எடுத்துக்கொண்டதுனால இஷ்டத்துக்கு தொழுகையை விட்டுருவாங்க. கடத்தலுக்கு போனா தொழுகை கிடையாது, வீட்டுல கல்யாணம்னா தொழுகை கிடையாது, நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அப்புறம் நான் கதா கட்டி தொழுதுகிறேன். எப்படி உமரி கதா வாழ்நாள் கதா தொழுகையை தொழுதுகிறேன்னு சொல்லிட்டு தனியா சொல்லுவாங்க. இப்படி ஒரு அமைப்பு இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன, எந்த தொழுகையையும் எந்த காரணத்தை கொண்டும் விடக்கூடாது. முன்னாடி சொல்லி காட்டோம், டிரெஸ்ல நஜிஸ் இருக்கு, கழுகிறதுக்கு தண்ணி இல்ல, டிரெஸ் கழட்டி போட்டு வேற டிரெஸ் கிடைக்கல, அல்லது டிரெஸ்ஸே இல்ல, அல்லது கையும் காலையும் கட்டி போட்டு வச்சிருக்கிறான். ஒருத்தர் ஏறி மரத்தில் உட்காந்துட்டாங்க, கீழே இறங்க முடியல. ஏன் கீழே இறங்கினா ரெண்டு சிங்கம் புலி நிக்குது, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டான், மரத்துல தொங்கிட்டு இருக்கிறான். அப்பயும் அவன் மேல தொழுகை கடமை. ஒருத்தன் ஒரு மர பலகைய புடிச்சுக்கிட்டு கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த நேரத்திலையும் அவன் மேல தொழுகை கடமை. என்று எந்த நேரத்திலையும் தொழுகையின் கடமையிலிருந்து மனுஷனால தப்பிக்க முடியாது. ஒன்னு அவன் பைத்தியமாயிரணும், அல்லது தூக்க மயக்கத்துல தூங்கிட்டு இருக்கணும், சரியா, அல்லது மௌத்தா போயிருக்கணும் ஜனாசாவா, அப்பதான் அவனுக்கு முடியுமே தவிர இல்லைனா முடியாது. அப்ப இந்த கதா கட்டி தொழுகிறேங்கிறது வந்து வந்ததுனால தான் இவங்க அதாவா சொல்கிறீங்களா கதாவா சொல்கிறீங்களா அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரியா, சரி. இப்ப இங்க இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக் கொள்ளுங்க, நம்ம கதா இல்லை என்று சொல்றோம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு தூங்கிட்டீங்க, தொழுகை மிஸ் ஆயிடுச்சு, இந்த தொழுகையை கதான்னு சொல்லலாம். அல்லது மறந்துட்டீங்க, வேலையில இருந்தீங்க, முகருக்கு ஜமாத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு மனிதன் மறதியாளன், ஜமாத்துக்கு போயிட்டு வந்துட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அல்லது இன்னும் வக்து வரல நினைக்கிறீங்க, பார்த்தா அசர் வக்து, அந்த மாதிரி ஒரு மறதி ஏற்பட்டு போயிருச்சு. அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அஹ்ஸாப் யுத்தத்தில் நடந்தது பாருங்க, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையினால தொழுகை தவறிடுச்சு. இந்த மாதிரி உள்ள தொழுகைகளை கண்டிப்பா தொழுதணும் நீங்க. அது நாலு நாலு வக்தா இருந்தாலும் சரி, அஞ்சு வக்தா இருந்தாலும் சரி, அந்த தொழுகைகளை கண்டிப்பா தொழுதணும். புரியுதா? இப்ப மக்கள் புதிய அந்த தௌஹீத் இருக்கு பாருங்க, குர்ஆன், புதிய குர்ஆன் ஹதீஸ், அந்த மதுஹபுல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது, பங்கு தொழுவோம் தொழுவோம்னு நினைச்சுக்கிட்டு தொழுகை டைம் போயிடுது, அவ்வளவுதான், தொழுகை டைம் போயிடுச்சு, இனி அந்த தொழுகை தொழுகை தேவையில்லை. அது ஒன்றும் தப்பு கிடையாது, இது புதிய கான்செப்ட். கேள்விப்பட்டீங்களா? அரண்மனைக்காரத்தர் தத்துவம் எப்படி, நீங்க தொழுகணும் எண்ணத்துல நீங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, அங்கங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, அப்படியே தொழுகணும் தொழுகணும் சொல்லிட்டு தொழுகு டைம் போயிருது, எப்படி, அவ்வளவுதான், டைம் போயிருச்சு, தொழுகு தேவையில்ல, அடுத்த தொழுகைய தொழுதுட்டா போதும். எவ்வளவு ஜாலியா இருக்கு பாத்தீங்களா, மார்க்கிங் சேர்ச்சி பாத்தீங்களா. அப்ப தொழுகையில நீங்க கதா அதான் சொல்லி பிரிச்சு நியத்து கிடையாது, அதே போல முசாஃபிர் முக்கியம்னு பிரிச்சு நியத்தும் கிடையாது, அதே போல நாலு ரக்காத்து ரெண்டரை காய்ச்சி சூப்பு தொழுவ போற, நாலு ரக்காத்து லொஹரு தொழுவ போற, அப்படியும் கிடையாது. லொஹரு தொழுகை இமாமோட அவ்வளவுதான் பிடிச்சு, இதுக்கு மேல நீங்க ஒண்ணும் நியத்துல கொண்டு வர தேவை கிடையாது. சரி, அதே போல அந்த தக்பீர் சொல்லும் போதுதான் இருக்கணும், அங்க வந்து நிக்கும் போதுதான் இருக்கணும், தக்பீரை முடிக்கும் போது அது இருக்கணும் என்ற கட்டாயமும் கிடையாது. பொதுவாகவே தொழுகை முழுக்கவே அல்லாஹ்வுடைய எண்ணத்துலதான் மனிதன் தொழுகணும். தொழுகையை ஆரம்பிக்கும் போது தக்பீர் அல்லாஹு அக்பர் கூறி ஆரம்பிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் தொழுகையை அல்லாஹு அக்பர் என்று கூறிதான் ஆரம்பிப்பார்கள். நம்ம ஒருவரை பற்றி உங்களுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ்ல இருந்து சொன்னோம், ஒருவர் தொழுகையை சரியா தொழுகாம மிஸ்டேக் செய்து தொழுதார், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அவருக்கு தொழுகையை சொல்லிக் கொடுக்கும் போது இப்படி ஒழு செய்யுங்க, தக்பீர் சொல்லுங்க, அமைதியா ஓதுங்க, அமைதியா ருக்கு செய்யுங்க, பிறகு அமைதியா எழுந்து நில்லுங்க என்று சொன்ன ஹதீஸ்ல தக்பீர் சொல்லி தொழுகை ஆரம்பிங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பதிலிருந்து தக்பீர் சொல்லவில்லை என்றால் தொழுகை ஜாயிஸ் கிடையாது. அல்லாஹ் அக்பர் சொல்லலைன்னா ஜாயிஸ் கிடையாது. இப்போ உடனே அடுத்து சில பேர் அதை ஒரு சர்ச்சையாக்கிவிட்டாங்க. எங்கெல்லாம் சர்ச்சை தேவையே இல்லையோ அங்கெல்லாம் சர்ச்சை. என்ன சர்ச்சை? அல்லாஹ் அக்பர் சொல்லாம வேற ஏதாவது சொல்லலாமா? இது இருக்கு நமக்கு அல்லாஹ் அக்பர் சொல்லாம அல்லாஹ் ரஹ்மான்னு சொல்லாமா? அல்லாஹுடைய சிபத்துல எது பெரிய சிபத்து? இதெல்லாம் நமக்கு இருக்கு. ஒவ்வொரு சிபத்து ஒரு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தொழுகையில் அல்லாஹ் அக்பர் சொல்லி ஆரம்பிக்கிறோம், அதனால நான் குரான் ஓதும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லிதான் ஆரம்பிப்பேன். இதெல்லாம் என்ன மார்க்கமா? இது விளையாட்டா? நான் குரான் ஓதும்போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லிதான் ஆரம்பிப்பேன், அதனால தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் அக்பர் தான் தக்பீர் கட்டுவேன். இது என்ன விளையாட்டா? இது உங்க வீட்டு சொத்தா? இது ரொம்ப பேர் பாருங்க தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுமன வைத்து அன்னு சல்லியது அதான் சொல்றதுக்கு முன்னாடி, அதான் என்ன பாங்க சொல்றதுக்கு முன்னாடி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். மோதினார் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு அந்த மாதிரி கூடிக்கிட்டே போயிடும். கடைசியில ஆரம்பிப்பாருங்க அல்லாஹ் அக்பர் சொல்லி. இது அதானா? இது அஸ்தக்ஃபிருல்லாஹ். கைர் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர்னு சொன்னாங்க, அல்லாஹு அக்பர்னு சொல்ல வேண்டும். அப்புறம் ஏதாவது சேர்த்து சொல்லியிருக்கிறாங்களா, பின்னாடி சொல்லியிருக்கிறாங்களா சேர்த்து? அதை அடுத்து நம்ம பார்க்க போறோம். எனவே நம்ம இஷ்டத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் சேர்ப்பதற்கு இது நம்ம வீட்டு தோட்டம் கிடையாது. விரும்புற பூச்செடியை வைக்கிறதுக்கும் விரும்பாததை தூக்கி வெளியே போடுறதுக்கும் இது நம்ம வீட்டு சொத்து கிடையாதுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், யாரு தொழுதாலும் சரி அவருடைய தொழுகை பூர்த்தி ஆகாது, அவர் வது செய்து வதுவை அதற்குரிய இடங்களில் வைக்கின்றவரை, அதாவது எந்தெந்த இடத்துல சரியா கழுகணுமோ அதெல்லாம் கழுகி பிடிக்காதவரை, அப்புறமா அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையின் திறவுகோல் வது, சுத்தம் செய்வது, அதனுடைய தஹரீம் அதனுடைய தொடக்க நிலை, அதாவது அந்த தொழுகையில் நீங்கள் நுழைந்து மற்ற செயலை உங்களுக்கு ஹராம் தடுக்கப்பட்டதாக ஆக்கிக் கொள்வதற்குரிய அந்த தொடக்க செயல் தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும். வதஹலீலுஹா, தடுக்கப்பட்ட செயல்களை உங்களுக்கு ஆகுமாக்கி தொழுகையிலிருந்து உங்களை வெளியேற்றக்கூடியது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வது. புரியுதா? தஹரீமுக்கு என்ன அர்த்தம்? நான் சொல்லிக்கிட்டே போகும்போது கவனிக்கணும் சில விஷயத்தை. தொழுகையில் உங்களை நுழைத்து வெளி செயல்களை உங்களுக்கு தடுக்கக்கூடியது. தஹ்லீல் என்றால் உங்களை தொழுகையிலிருந்து வெளியேற்றி தடுக்கப்பட்ட செயல்களை ஹலால் ஆக்குவது. அப்ப தக்பீரும் சொல்லாம தொழுகைக்குள்ளார போக முடியாது, சலாம் சொல்லாம தொழுகையிலிருந்து வெளியேற முடியாது. இப்ப இந்த தக்பீர் எப்படி சொல்றது இமாமா இருக்கிறவரு? இப்ப இமாம்கள்லயும் நிறைய பிரச்சனை இருக்குங்க. இமாம் சொல்ல போச்சுக்காது. என்ன இமாம் அப்படின்னு சொன்னா, இந்த மோதினாருக்கு சொன்ன பாருங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கூடுதோ அவ்வளவு அவர்கிட்ட வந்து கூடிக்கிட்டே போகும் சொல்லிட்டு. அந்த மாதிரி தாங்க, முதல்ல மதரசால இருந்து வந்து சேர்ந்த உடனே படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கும், கரெக்டா தெளிவு பாருங்க. அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் பொழுது அந்த படித்த கிதாபுகளுடைய தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கும், திரும்பி எடுத்து படிக்க மாட்டார். ஏன்னா ரொம்ப பிஸி. எதுல பிஸி நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரே வந்து எப்ப பார்த்தாலும் அப்பாயின்மெண்ட்ஸ். என்ன ஒரு டாக்டரை விட அப்பாயின்மெண்ட்ஸுக்கு அதிகமா போயிடும் இவருக்கு. என்ன கரெக்டா லிஸ்ட் இருக்கும், ஏன்னா எந்த வீட்டுல யாரு வெளிநாடு போறா, எந்த வீட்டுல யாரு வந்து இப்ப வந்து வர்றா, இப்படி ஒரே லிஸ்ட். கடைசியில மையத்து இங்கேயத்து லொட்டு லோசுக்கு மாத்தியா மூணுதுன்னு போட்டு ஒரு பெரிய லிஸ்ட்ல பிஸியா இருப்பாரு. எங்க வந்து இவர் கிதாபு படிக்கிறது? சரியா முடிஞ்சு போச்சு. எப்ப ஹராம் உள்ளார போகுதோ அப்ப உள்ளச்சமும் போயிடும், தக்குவாவும் போயிடும். கடைசியில் இவர் தன்னையே ஏமாத்திக்கிறதுக்கு ஆளாய்க்குவார். முடிஞ்சா அதுக்கப்புறமா ஏற்கனவே படிச்சு வச்சிருந்தது கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சு. ஆமாவதா? ஏன்னா தொழுகும் பொழுது ரொம்ப பேரு நான் செய்வது இந்த சுன்னத்தின் அடிப்படையிலே செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு சேர்ந்து கிடையாது. ரசூல் சந்தாலத்தில் இப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், எனவேதான் நான் இப்படி தொழுகிறேன் என்ற எண்ணத்திலையும் தொழுகிறது கிடையாது. அதனால சுன்னத்துகளை, தொழுகையினுடைய சுன்னத்துகளையும் சட்டங்களையும் மறந்துகிட்டே போயிடுறாங்க. இப்படியே போயிட்டுதான் எப்ப இவர் சுன்னத்தெல்லாம் மறந்துடுறாரோ, கடைசியில இவரே ஒரு பேட்டன் தொழுகையை உருவாக்கிடுவார். அவ ஒவ்வொரு மஸ்ஜிதில பார்த்தா ஒவ்வொரு இமாமுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு இமாமுக்கு தகுந்த மாதிரி தொழுகை இருக்குமே தவிர, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எங்கன்னு பார்த்தா கிடைக்காதுங்க. ஒரு இமாம் என்ன செய்வாரு, அல்லாஹு அக்பர், எப்படி பாத்திருக்கீங்களா இல்லையா, அல்லாஹ் இந்த பொரோட்டாவை சுத்துறாரு அப்படிம்பாரு. அப்புறம் ஒரு இமாம் பதிஞ்சுக்கிறார், இப்படி மாறி மாறி கடைசியில பாத்தீங்கன்னா அவர் அரபியில துருவ வைக்கிறாரா, மலையாளத்துல துருவ வைக்கிறாரா, எந்த மொழியில துருவ வைக்கிறார்னு சொல்லிட்டு பின்னாடி உள்ளவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு தொழுகையவே உருவாக்கி வச்சிருக்க, உருக்கு செய்யறத பாத்தீங்கன்னா, சஜிதாவை பாத்தீங்கன்னா, கிராத் ஓதுறத பாத்தீங்கன்னா, மாடல் மாடலா இருக்கும். இப்ப எங்க ஊருக்கு ஒரு புது இமாம் வந்திருக்காரு, என்ன செய்வார் அப்படின்னா சூரா ஃபாத்தியாலாம் கரெக்டா ஓதுவார். அதுக்கப்புறமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு கம்குன்னு அப்படி சைலண்டா போயிடுறாரு. என்னடா ஆச்சு, உயிர்கீர் போயிருச்சான், மைக்கு எனக்கு புடிங்கி விட்டானுங்களான்னு பார்த்தா அப்படியே சைலண்ட். அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு புதுசா ஆரம்பிக்கிறார், என்னடா ஆயுது, அல்லது அப்பலாத்து சொல்லி அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். என்னன்னா பாதி மூச்சு காணா போச்சு, இடையில வந்து மைக்கு பார்த்தா அவரே அப்படித்தான் செய்யறாரு, யாரும் மைக்கையும் புடுங்கல, கரண்டும் போகல, சுவிட்சையும் ஆஃப் பண்ணல. இது ஒரு ஸ்டைல். இப்படி இப்படி மக்கள் இமாம்கள் அவங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல, அதுவும் எப்படின்னு சொன்னா அவருடைய உடம்பு சைஸ் பாடி சைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கும். கடைசியில தக்பீர் மாறி, சமீ அல்லா அலிமன் எல்லாம் மாறி கடைசியில அங்க ரசூல் சல்லா அலிஸ்ல காட்டி கொடுத்த தொழுகைக்கே இடம் இல்லாம போயிடுது. அப்ப தக்பீர் என்பது அல்லாஹு அக்பர். சில பேர் பாத்தீங்கன்னு அல்லாஹு அக்பர், எங்க அவ்வளவு மத்தா இருக்கேன் உஸ்தாத், அல்லாஹு அக்பர், அவ்வளவுதான், அல்லாஹு அக்பர். ராவு கூட சத்தா இருக்குதாங்க, சத்தே கிடையாது, ராவு பிடிச்சு அழுத்துறது. இதுல இன்னொன்னு என்னன்னு சொன்னா, சில பேரு முதல்ல உள்ள ஹம்சா இருக்கு பாருங்க, அலிஃபுல்ல அல்லாஹுல, அதையே நீட்டிடுவாங்க, நீட்டுனா அர்த்தமே தப்பா போயிடும். அல்லாஹு அக்பர் முடிஞ்சு, இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, அல்லாஹ் என்ன பெரியவனா அப்படின்னு கேள்வியுடைய அர்த்தம் வந்து. அப்ப எப்ப வந்து சொல்லி கொடுக்கப்பட்டதுக்கு மாற்றம் செய்யறாங்களோ, தப்பு ஒன்றுக்கு பின் ஒன்றா கூடிக்கொண்டே போயிடும். புரியுதுங்களா, தொழுக வைக்கும் போது தனது சப்தத்தை உயர்த்தி தொழ வைப்பார்கள், அதாவது தக்பீர். எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னு சொன்னா, குறிப்பா சில இமாம் இப்படி எல்லாம் தொழு, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு சஃபு இருக்குதோ, உங்களுடைய சப்தம் எந்த அளவுக்கு போய் சேருமோ அந்த அல்லாஹு அக்பர். இப்ப மைக் இருக்குது சரியா, அப்ப நம்முடைய சப்தம் மைக்கு பெருசுபடுத்தி கொடுக்கும் அப்படின்னு இருக்கும் போதும், இமாம் ஓரளவுக்கு அவருடைய சத்தம் அடுத்த சப்ல உள்ளவங்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்காவது அந்த சத்தத்தை கிளீனா அல்லாஹு அக்பர் அப்படின்னு தெளிவு சொல்லி, தெளிவா சொல்லி தொழுகி ஆரம்பிக்கணும். ஹத்தா யஸ்மா மன் ஹல்ஃபஹு அப்படியும் படிக்கலாம், அல்லது ஹத்தா யுஸ்மியா மன் ஹல்ஃபஹுன்னு படிக்கலாம். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்கும் போது தக்பீர் கூறி ஆரம்பிப்பார்கள். வகான இதா மரிட ரஃஅ அபூ பக்ரின் ஸௌதஹு யுபல்லிகு அன்னாஸ தக்பீரஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்று விட்ட போது, நபியுடைய சப்தம் பின்னாடி உள்ளவங்களுக்கு போய் கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லை, ஏன்னா பலவீனம் ஆயிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் அப்படின்னு அமைதியா தக்பீர் சொல்ல, பக்கத்தில் இருக்கின்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று நபியுடைய சப்தத்தை உயர்த்தி அவர்கள் சொல்வார்கள். வக்கான எப்போல் சரிங்க, அடுத்து இப்ப நம்ம என்ன செய்யணும்? இமாம் தக்பீர் சொல்றாங்க, இப்ப நம்ம என்ன செய்யறது? வக்கான எப்போல் இதா ஹாலல் இமாமு அல்லாஹு அக்பர் ஃபகூலூ அல்லாஹு அக்பர். இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் போது நீங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. ரொம்ப பேர் ஆர்வக்கோளர்கள் முன்னாடியே தக்பீர் கட்டி நிற்கிறாங்க. இதெல்லாம் கூடுமா? கூடாது. அப்ப இமாம் அல்லாஹ் அக்பர் என்று கூறியதற்கு பிறகுதான் நம்ம அல்லாஹ் அக்பர் கூறணும். இப்ப பாருங்க, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம், கவனமா கேளுங்க. وَكَانَ يَرْفَعُ يَدَيْهِ تَارَةً مَعَ التَّكْبِيرِ. رَفْعُ الْيَدَيْنِ இரு கரங்களை உயர்த்துவது. முதல்ல அல்லாஹ் அக்பர் படிச்சோம், இரண்டாவது இரு கரங்களை உயர்த்துவது. எதும் ஒரு கரம், எதையும் இரண்டு கரங்கள். தோனியே இப்ப மூன்று விதமான முறைகளை இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா ஹதீஸிலிருந்து நமக்கு பதிய வைக்கிறார்கள். ஒன்று என்ன அப்படின்னா, அல்லாஹு அக்பர் சொல்லும் செயலும் சேர்ந்திருப்பது. கை தூக்கிட்டீங்க, அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஆரம்பிச்சிருக்கும்போது கை தூக்கி இருக்குது, அக்பர் சொல்லும்போது கை முடியுது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சரியா? இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அல்லாஹு அக்பர். முதல்ல அல்லாஹு அக்பர் சொல்லிருக்க, அப்புறம் கையை தூக்கி கட்டுங்க. இன்னொன்று என்ன, அல்லாஹு அக்பர். இந்த மூன்று முறைகளும் கூடும், இந்த மூன்று முறையும் கூடும். அதான் சொல்றாங்க, கான எர்ஃபஉ யதைஹி தாரதன் மஅ தக்பீர். தனது இரு கரங்களை தாரத்தன சில நேரங்களில் உயர்த்துவார்கள் தக்பீரோடு. அல்லாஹ் 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 அக்பர் செயலோட சேர்ந்திருக்கும். வதாரத்தன் பாஜ தக்பீர், சில நேரங்களில் தக்பீருக்கு பிறகு அல்லாஹ் அக்பர் சொன்னதுக்கு பிறகு கையை தூக்கி கட்டும். வதாரத்தன் கப்லஹு, சில நேரத்தில் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு கையை கட்டும். அப்ப அதனால இமாமு கையை கட்டினாரா கையை கட்டலையான பார்க்க தேவையில்லை. நமக்கு அசல் எது? தக்பீர். இமாம் அல்லாஹு அக்பர் சொன்ன உடனே நம்ம அல்லாஹு அக்பர் சொல்லணுமே தவிர கையை கட்டுறது பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. என்ன பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த மாலிகி மதுஹப்னு சொல்லி ஒரு மதுஹப் இருக்குது, நான்கு மதுஹப்புகள்ல அதை பின்பற்றக்கூடியவர்கள், அதாவது சூடானு, அப்புறம் வந்து யுஏஇ, எமிரேட்ஸ்ல சில இடங்கள்ல அந்த மதுஹப்பை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த இமாம் தொழு வைக்கும் பொழுது, அதே போல நீங்க மஸ்கத் ஓமான் போனீங்கன்னு சொன்னா அங்கேயும் உள்ள இமாம்கள் வந்து கை கட்ட மாட்டாங்க. தொழுகையில இப்படி கை கட்ட மாட்டாங்க, கையை விட்டுட்டு இருப்பாங்க. நீங்க ஹரம் ஷரீஃப்ல போனீங்கன்னா அந்த மக்கா லைவ் டிவியில கூட நீங்க பார்க்கலாம். ஒருத்தர் என்ன செஞ்சாரு, போய் சப்ல நின்னாரு, முதல் சப்ல. சரியா? முதல் சப்ல நின்று ரெடியா நின்றாரு. இமாம் அல்லாஹ்னு சொல்லி கையை விட்டுட்டாரு. கையை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கொஞ்ச நேரம் இருந்து ஓத ஆரம்பிச்சாரு. இவர் இப்படியும் பார்த்துட்டே இருக்காரு, இமாம இப்படியும் பாக்குறாரு எல்லாரையும். பக்கத்துல இருந்து அவர் கூட்டாளிக்கு ஒரே சிரிப்பா வருது. அவரு தக்பீர் கட்டிது, இவருக்கு புரியல என்ன இமாம தக்பீரே கட்டலையே, எல்லாரும் தக்பீர் நின்றுட்டு இருக்கிறாங்க, அவர் தக்பீர் கட்டாமலேயே சூறா வேற ஓதுறாரு அப்படின்னு சந்தேகத்துல நிக்கிறாரு. கடைசியில ருக்குவுக்கு இமாம் போக ஆரம்பிச்சோன்னா சரி ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் தக்பீர் சொல்லி ருக்குவுக்கு போயிட்டாரு. அப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அசல் எது? அல்லாஹு அக்பருங்கிற அந்த தக்பீரை தவிர கையை தூக்கி வைக்கிறது அது ரெண்டாவது தான். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டா தஹ்ரீம் ஆகி போயிடுது, தொழுகைக்குள்ளார போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தொழுது முடிச்சோன்னா அவருடைய கூட்டாளி இவங்க எல்லாம் மாலிக்கு மதுஹப்புங்க, இவங்க வந்து தொழுகையில வந்து கையை கட்டி இருக்க மாட்டாங்க, கீழே விட்டு அதாவது விட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னவனதான். இது நான் முதல்ல முதல் தடவையை தானே பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த சந்தேகம் போகுது. அதனால சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். وَكَانَ يَرْفَعُهُمَا مَمْدُودَةَ الْأَصَابِعِ. كَانَ يَرْفَعُهُمَا مَمْدُودَةَ الْأَصَابِعِ அதாவது لَا يُفَرِّجُ بَيْنَهَا وَلَا يَضُمُّهَا. கையை தூக்கும்போது எப்படி தூக்குறது அப்படின்னு சொன்னா, இப்ப சில ஸ்டைல் சொல்லி கொடுத்தேன் பாருங்க, போராட்டா வீசுற மாதிரி வீசுறது, அல்லது வந்து கராத்தே போற மாதிரி அப்படிங்க இந்த ஸ்டைல்லாம் இங்க கூடாதுங்க. எப்படி இருக்கணும் சிரிக்கிறதுக்கு சொன்னது, நீங்க மஸ்ஜிதுல போய் நீங்க ஒரு போட்டோ பிடிச்சி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னென்ன காலத்துல தக்பீர் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த இருக்கா இந்த உள்பாதி, இது உங்களுடைய நெஞ்சு இப்படி இருக்க மாதிரி இப்படி இருக்கணும் இந்த பாதி, புரியுதா? சரி, இப்ப இந்த விரல் இருக்கு பாருங்க, இப்படி இருக்கக்கூடிய சரியா இப்படி இருக்க கூடாது, அதே போல இப்படி வச்சிருக்க கூடாது, கைகளுக்கு மடக்கி வச்சிருக்க கூடாது, இப்படி விரிச்சி வச்சிருக்க கூடாது. அல்லாஹ் ஒண்ணு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பின்னாடி வரும் காதுடைய சோனை வரைக்கும் உயர்த்தினாலும் சரி. இப்ப பாத்தீங்கன்னா அதிகமான ஹனஃபி மதுரை சேர்ந்தவங்க ரசூல் சொல்லாருக்கு காதுடைய சோனை வரைக்கும் சொன்னாங்களே, இவங்க கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ஓட்ட பந்தயத்துல போய் தொட்டுட்டு வர மாதிரி அல்லாஹ் அக்பர், இத இந்த காதுல சோனைன்னு சொன்ன உடனே அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிச்சு. நாங்க எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இது என்ன ஸ்பெஷல் ட்ரெயினா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பின்னாடி சேர்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அல்லாஹ் அக்பர். சுன்னத்தான முறையில தொழுது பாருங்க, தொழுது அவ்வளவு ஒரு ராகத்தா இருக்கும் உடலுக்கும் உயிருக்கும். அல்லாஹ் அக்பர் சரியா? அப்ப மம்தூதத்துல அசாபியா விரல்கள் விரிக்கப்பட்டிருக்க வேண்டும் சரியா? இப்படி நெருக்கி வச்சுக்க கூடாது, இப்படி வச்சுக்க கூடாது. ரொம்ப பேர்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படிதான், இந்த கை இந்த கையை பார்த்துக்கிட்டு அல்லாஹ் ரசூல் சல்லல்லாஹு இப்படி வைங்கன்னு சொன்னா இவர் இப்படி வச்சுக்கிறாரு. சில பேர் இப்பெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸுங்க, எல்லாத்திலையும் சோம்பேறித்தனம் ஸ்டைல். அதே போல சில பேர் என்னன்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் தக்பீர் இருக்குல்ல அது கொஞ்சம் அவசியமான தக்பீர் நினைச்சுக்கிட்டு அதை அப்படி அல்லாஹ் அக்பர் கொஞ்சம் அப்படின்றாங்க. அப்புறம் ருக்கு சுஜூத் போகும்போது இவங்க சிட்டுக்குருவி ரெக்கை அடிச்ச மாதிரி அல்லாஹ். சில பேர் பாத்தீங்கன்னா அல்லாஹ் இப்படி கையை தூக்குறது துவா கேட்கிற மாதிரி, இதெல்லாம் கூடாது. தக்பீர் கட்டும் போது எப்படி இப்படி கையை தூக்குறீங்களோ அப்படித்தான் ருக்கு போகும்போது சரியா, ருக்குல இருந்து எந்திரிச்சா ரெண்டாவது ரக்காத்துல இருந்து எந்திரிச்சா எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரிதான் தக்பீர் கட்டணும். கியாமத்து வரைக்கும் மௌத்து வரைக்கும் நம்ம தொழுகிற வரைக்கும் அப்படித்தான் கட்டணும். இல்லைங்க அப்படியே தொழுது தொழுது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போயிடுச்சுங்க, அதனால இப்படியே மாத்திக்கிட்டேங்க. இது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிது, இது வந்து சுன்னத்தை மாத்தினதா போயிடும். நல்லா பாதுகாப்பு கவனிங்க, மம்தூதத்தில் அஸ்ஸாபிஈ கான யர்ஃபஉஹுமா மம்தூதத்தில் அஸ்ஸாபிஈ, விரல்களை விரித்து நபி அவர்கள் இரண்டு கைகளையும் உயர்த்துவார்கள். லா யுஃபர்ரிஜு பைனஹா, அப்படி உயர்த்தும்போது விரல்களுக்கு இடையில இப்படி விரிச்சி வைத்திருக்க மாட்டார்கள். வலா யஹும்முஹா, இப்படியே சேர்த்து வச்சிருக்கிறதோ அல்லது இப்படி மூடி வைத்திருப்பதோ செய்ய மாட்டார்கள். கைர் வகான யஜ்அலுஹுமா ஹஸ்வ மன்கிபைஹி வருப்பமா கான யர்ஃபஉஹுமா உயர்த்தக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு எது வரைக்கும் உயர்த்துவாங்க? அப்ப பல ஹதீஸுகள்ல நமக்கு கிடைப்பது இந்த புஜம், இந்த இருக்கா இல்லையா இந்த தோல் புஜம், இந்த வலது விரல் இருக்கு பாருங்க, இது வரைக்கும் இந்த வருதா? அல்லாஹு அக்பர். இது ஒன்று. சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதுனுடைய இந்த சோனை இருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் அல்லாஹ் அக்பர் சரியா? அதே போல இப்படி தொடணும் அல்லது வந்து இப்படி காது தொடணும்ங்கிறதெல்லாம் கிடையாது. முடிஞ்சா ஹைர். இப்ப அடுத்த விஷயத்துக்கு போறோம். வதுல் யும்னா அலல் இஸ்ரா வல் அம்ரு பிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில வலது கையை இடது கையின் மீது வைப்பார்கள், அதே போல அதற்கு கட்டளை இடுவார்கள் அப்படி செய்யணும்னு சொல்லி. இது நம்ம மஸ்தரா படிச்சோம் தலைப்புங்கிறதுனால கவனிங்க. கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஉ யதஹுல் யும்னா அலல் யுஸ்ரா, நபி அவர்கள் தனது வலது கரத்தை இடது கரத்தின் மீது வைப்பார்கள். இது எந்த விஷயத்துல? பாட்டு பொதுவா இருக்குது, ஆனா தொழுகையினுடைய பாடத்துல. புரியுதுங்களா? சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி ஹதீஸை எடுத்துக்கிட்டு இதுல தொழுகைன்னு வார்த்தை இல்லை இல்ல, அதனால இது எந்த விஷயத்துக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வீண் சந்தேகத்தை கிளப்புவாங்க. ஒரு சஹாபி ஒரு ஹதீஸ எந்த பாடத்துல அறிவிக்கிறாரு, அந்த சஹாபியுடைய மாணவர் அவருடைய மாணவர் அந்த ஹதீஸ எந்த பாடத்துல அறிவிக்கிறாரு, அப்ப அந்த ஹதீஸ் அந்த பாடம் சம்பந்தப்பட்டது. அப்ப தொழுகையுடைய பாடத்துல வலது கரத்தை இடது கரத்து, அதாவது இடது கரத்தின் மீது வைப்பார்கள் என்று ஹதீஸ தொழுகையின் பாடத்தில் அறிவிக்கும் போது அப்ப என்ன அர்த்தங்க, தொழுகையில் வைப்பார்கள் என்பது அர்த்தமே தவிர தூங்கும் போது வச்சுக்கிட்டு தூங்குவாங்கன்னு அர்த்தம் எடுக்க கூடாது. புரியுதா? இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த பிறையுடைய விஷயத்துல இது ரொம்ப முக்கியமா இந்த அடிப்படை தேவைப்படும். ஏன் இன்றைக்கு ஒரு கூட்டம் கூறுவது என்ன, கண்ணால பிறைய பார்க்க தேவை கிடையாது, 10 வருஷத்துக்கும் 10,000 வருஷத்துக்கு பிறைய நம்ம கால்குலேட் பண்ணி முன்கூட்டியே முடிவு செஞ்சிடலாம், அதன் அடிப்படையில் நம்ம பெருநாளை வச்சுக்கலாம், நோன்பு ஆரம்பிச்சுக்கலாம் என்று ஒரு சில பேர் சொல்றாங்கல்ல. அப்படி சொல்றவங்க அந்த நோன்பு சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய ஹதீசுகளை எல்லாம் சகட்டு மேனிக்கு சந்தேகங்களை கிளப்பி புறக்கணிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. புரியுதா? அவங்க எல்லாத்துக்கும் அடிப்படை மறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நோன்பு அந்த ஹதீசுகளை, எந்த ஹதீஸ நீங்க மறுக்கிறீங்களோ அந்த ஹதீசுகளை, ஹதீஸ்களை அறிஞர்கள், ஹதீசுகளை மரணம் செய்து அறிவித்தவர்கள் எந்த பாடத்தில் அறிவிக்கிறாங்க, ரமவானுடைய நோன்பு வரும் பொழுது நோன்புடைய பாடத்தில் அறிவிக்கிறாங்க. அதனால அது நோன்புக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ் தானே தவிர வேற என்னமோ சும்மா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி தூங்கும் போது சொல்லிட்டாங்க அந்த மாதிரி புரிஞ்சீர்கள் என்றால் அது வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அப்படி பாத்தீங்கன்னா கடைசியில இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போய் மொத்தமா ஒரு நாளைக்கு தீனை விட்டு வெளியே போயிடுவாங்க. நல்லா பாருங்க. சரியா? அப்போ ஒரு ஹதீஸ அறிஞர்கள் எல்லாம் எந்த பாடத்துல பதிவு செய்யறாங்களோ அப்ப அந்த ஹதீஸ் நேரடியா அந்த பாட சம்பந்தப்பட்ட ஹதீஸ். அடுத்து வேற வேற விளக்க நீங்க எக்ஸ்ட்ரா விளங்குங்க, அதை யாரும் மறுக்கல. எந்த பாடத்துல பதிவு செய்யப்பட்டுச்சோ அந்த பாடத்துக்கும் ஹதீஸுக்குமே சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா, அப்ப பதிவு செஞ்ச ஆசிரியர் அவர் யார் சேர்ந்து படிச்சாரோ, அந்த தபீஈ அவர் யார் சேர்ந்து படிச்சாரோ, அந்த தபீஈ கடைசியில் அந்த ஹதீஸ ரசூலுல்லாஹிடம் கேட்ட சஹாபி எல்லாமே சரியா புரிஞ்சுக்கிறேன். அதையும் மார்க்கம் படித்து கொடுக்கப்படவில்லை, கற்றுக் கொடுக்கப்படவில்லை, சும்மா ஏதோ கேசட்டு போட்ட மாதிரி சஹாபாக்கள் ஹதீஸ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாம் ஹதீஸ கேட்டு போயிட்டே இருந்தாங்க, புரிஞ்சவங்க அவங்கவுங்களுக்கு புரியுற மாதிரி புரிஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி அப்படிதான் ஆகும். அப்ப ஒரு சஹாபி தனது மாணவர்களுக்கு நோன்புடைய பாடம் என்று பாடம் நடத்தும் பொழுது அப்ப இந்த ஹதீஸ சொல்றாங்க. அந்த தபீஈ நோன்புடைய பாடத்தை நடத்தும் போது இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவர் தபீஈ தபீஈ ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது அந்த ஹதீஸ் நோன்புடைய பாடத்தில் அறிவிக்கிறாங்க. அப்பதான் இமாம்கள் பாடங்களின் அடிப்படையில் ஹதீசுகளை தொகுத்து எழுதும் பொழுது நோன்புடைய பாடத்தில், நோன்புடைய ஹதீஸ் தொழுகையுடைய பாடத்தில், தொழுகையுடைய ஹதீஸ்ல ஒரே ஹதீஸ்ல பல விஷயங்கள் வந்திருக்குமானால் பல பாடங்கள்ல, இப்ப நீங்க புகாரி முஸ்லீம்ல பாத்தீங்கன்னா அதே போல ஹதீஸ் கிதாபுகள்ல ஒரே ஹதீஸ் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும், பாத்திருக்கீங்களா இல்லையா? ஏன் அது பல பாடங்களுடைய சட்டங்களும் அந்த ஒரு ஹதீஸ்ல இருக்கும். இப்ப உதாரணத்திற்கு இஸ்லாம் 5 கடமையின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. முதலாவது ஷஹாதா, தொழுகை, அப்புறம் நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி. இந்த மாதிரி வரும் பொழுது இந்த தர்த்தீப் வந்து ஷஹாதா, தொழுகை, ஜகாத்து, அப்புறம் ஹஜ்ஜு, அப்புறம் நோன்பு. அதான் ஹதீஸுடைய தர்த்தீப்ல வர்றது. இப்ப இந்த ஹதீஸ்ல எத்தனை பாடம் இருக்கு? 5 பாடம் இருக்கு. ஷஹாதாவுடைய பாடம் வரும்போது இந்த ஹதீஸ கொண்டு வருவாங்க, தொழுகையுடைய பாடத்திலையும் கொண்டு வருவாங்க, ஜக்காத்துடைய பாடத்திலையும் கொண்டு வருவாங்க, ஹஜ்ஜுடைய பாடத்திலையும் கொண்டு வருவாங்க, நோன்புடைய பாடத்திலையும் கொண்டு வருவாங்க. புரியுதுங்களா? அப்ப அதனால நம்ம அந்த அறிஞர்களை புறக்கணிச்சுட்டு ஹதீஸ நம்ம தன்னிச்சையா எடுத்துக்கொள்ள கூடாது என்பதையும் நீங்க தெளிவா இந்த இடத்துல விளங்கிக் கொள்ளணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே தனது வலக்கரத்தை இடக்கரத்தின் மீது வைப்பார்கள். இது ஒரு ஹதீஸா. இன்னொரு ஹதீஸ் பாருங்க, வக்கான யகுல் இன்னா மஅஷரல் அம்பியா, இன்னா நாங்கள் எல்லாம், அதாவது நாங்கள் என்றால் யார், மஅஷரல் அம்பியா ஐயா ஹுஸ்ஸு ஐயா அனீன் ஒரு வார்த்தை இருக்கும் இடையில, இந்த இன்னாவுக்கும் அதுக்கும் இடையில ஒரு வார்த்தை மறைஞ்சிருக்கும், மறைஞ்சிருக்குன்னு சொன்னோட நீங்க ஸ்கிரீனை தோண்டி பார்த்துறீங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன உஸ்தாத், ஒரு உஸ்தாத் பயன் பண்ணி கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்க மாணவன்ட்ட கேட்டாப்ல, ஏ இதுக்கு ஃபைல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அதுல தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவன் சொல்ல, அதற்கு சொன்னாரு லமீரா இருக்கும் அப்படின்னாரு. என்ன உஸ்தாத், லமீர்னா என்ன அதற்கு கேட்க, லமீர்னா மறைஞ்சிருக்குன்னு சொல்ல. அவன் எடுத்தான் ஒரு பேனை எடுத்து இப்படியே நோண்டி 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 மேல பக்கத்துல நோண்டவன் கடைசியில அட்டை வரைக்கும் வந்துட்டான். என்ன அஜரத், என் கிதாபுல இல்லவே இல்லை அஜரத் லமீர் அப்படின்னு கிதாப வாங்கி பார்த்தா ஓட்டையா இருக்க நேரத்தில். என்னடா கிதாப் ஓட்டையாருன்னா, நீங்க தானே சொன்னீங்க அஜரத் மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. நான் தேடி பார்த்தேன் அஜரத், எப்படி ஓட்டை போட்டு தேடி பார்த்தா கடைசி வரைக்கும் போயிடுச்சு கிதா காணன்னு சொல்லி. மறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம், சொல்லப்படாமல் இருக்கும் ஆனா அது அங்க நாட்டமாக இருக்கும், அதான் மறைஞ்சிருக்கு. நீங்க கேள்விப்பட்டீங்களா உஸ்தாத், இது லமீரா இருக்கிற கதை கேள்விப்பட்டிருந்தேன், ரொம்ப ஃபேமஸான கதை இல்ல மதர்சால. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னா மஅஷரல் அம்பியா, நபிமார்களின் கூட்டமாகிய நாங்கள், உமேர்னா எங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. எதற்கு, பிதஅஜீலி ஃபித்ரினா, எங்கள் நோன்பு திறப்பதை நாங்கள் துரிதப்படுத்த வேண்டும் என்று, அதாவது நாங்கள் துரிதமா நோன்பு திறக்க வேண்டும் என்று. வதஅஹீரி சுஹூரினா, எங்களுடைய சஹர்களை நாங்கள் தாமதப்படுத்த வேண்டும் என்று. வஅன்னதஅ அய்மானனா அலா ஷமாயிலினா ஃபிஸ் ஸலாதி, எங்களின் வலக்கரங்களை எங்களின் இடக்கரங்களின் மீது தொழுகையிலே நாங்கள் வைக்க வேண்டும் என்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது நபிமார்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை. அப்ப நம்ம எல்லாம் யாரு, நபிமார்களுடைய உம்மத்துகள், நாமும் என்ன செய்யணும், அந்த கட்டளையை செயல்படுத்தணும். இப்ப கவனிங்க, இங்க மூன்று விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது நபிமார்களுக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை என்று. ஒரு கட்டளை என்ன, நோன்பு திறக்கும் போது சீக்கிரமா திறந்துடணும், இல்ல சூரியன் மறைஞ்சிருச்சு இருந்தாலும் பேணுதல்ங்கிற அடிப்படையில் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறக்கணும். இதுதாங்க நியாயம், நியாயமா. அதே போல சஹர் வக்து வரல, இன்னும் டைம் இருக்குது, இருந்தாலும் பேணுதல்ங்கிற அடிப்படையில் நாங்க முன்னாடியே முடிச்சிட்டோம். இன்றைக்கு மெட்ராஸில் வரக்கூடிய அதிகப்படியான இந்த தொழுகை, அதாவது நோன்பு திறக்கும் சஹர் அட்டவணை இருக்குது, இதை தயவு செய்து யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும்னா தாராளமாக கேளுங்க, நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறோம், அல்லது அல் ஹபீப் கேலண்டர் அல்லது உம்முல் குரா கேலண்டர்ல போய் நீங்க அந்த மாசத்தினுடைய இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கொள்ளலாம். உங்களுடைய ஏரியாவை பர்டிகுலரா, உங்களுடைய சிட்டி, சிட்டியில நீங்க லொகேஷன் வரைக்கும் நீங்க அதுல செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா பர்டிகுலரா உங்களுக்கு அது கிடைச்சி போயிடும். அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுமே தவிர இந்த இதை ஃபாலோ பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இங்க பாருங்க, சுன்னத்துக்கு மாற்றம் செய்யும் போது நடக்கிற கதையெல்லாம் கேளுங்க. ரமதான் மாசங்க என்ன செஞ்சிருவாங்க, வத்து வர்றதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே பாங்க சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்பதான் மக்கள் வந்து சஹர சீக்கிரம் முடிப்பாங்க, இல்லாட்டி பாங்க சொல்ற வரைக்கும் சஹர் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு சுபுகுடைய வத்து வர்றதுக்கு முன்னாடியே பாங்க சொல்லிவிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அட்டவணன் ஒண்ணு பள்ளிவாசல கொடுப்பாங்க, அதுல அந்த டைத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சஹர் முடிஞ்சிட்டதா அங்க வேற எழுதி வச்சிருப்பாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 40 நிமிஷத்துக்கு முன்னாடியே சஹரம் முடிச்சிருவாங்க. சரியா, அடுத்து மகரிபுக்கு வாங்க, சூரியன் மறையிறதுன்னு ஒரு டைட்டை போட்டிருப்பாங்க, அதுல இருந்து ஒரு 10 நிமிஷம் தள்ளி தான் மகரிபு தொழுகையை வைப்பாங்க. அதுவும் இப்ப நோன்பு திறக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க, அதுல இன்னொரு ஒரு 3 நிமிஷத்தை சேர்த்து விட்டு அப்பதான் அவங்க வந்து நீயத்து ஒண்ண சொல்லி கொடுத்து விட்டு அதுக்கப்புறமா அதான் சொல்லுவாங்க. இவ்வளவு முரண்பாடு ஏற்படுது, புரியுதா இல்லையா உங்களுக்கு. இது இவங்க செய்யற அடுத்த ஒரு கலாட்டாவை பாருங்க, சாதாரண கலாட்டா கிடையாதுங்க, சரியான குழப்பத்துல. அப்பா கொஞ்சம் கூட சரியத்தையும் கேட்கறது கிடையாது, அல்லாஹ் கொடுத்த அக்களையும் பயன்படுத்துறது கிடையாது. இப்ப மத்த நேரத்தில், மத்த நேரம்னா என்ன, சத்தமா சொல்லுங்களேங்க, பிஸ்கட் சாப்பிடலாம், பிஸ்கட் இன்னும் 2 பிஸ்கட் வாங்கி சாப்பிடுங்க. எப்ப ரமதான் அல்லாத மத்த நேரத்தில் பேணுதல் இப்படி மாறி போயிடும் தலைக்கில. என்ன அப்படின்னு சொன்னா, சுபுக வக்து இந்த நேரத்தில் வந்துருது, இருந்தாலும் பேணுதல் அடிப்படையில் 10 நிமிஷம் கழிச்சு பாங்க சொல்லுவாங்க. இப்ப பாங்க சொல்றாங்களா, சுபுக பாங்க எப்ப சொல்லுவாங்க, சுபுக வக்து வந்ததுக்கு 10 நிமிஷம் கழிச்சு பாங்க சொல்லுவாங்க. அப்ப ஏன் உங்க ஊர்ல வந்து ரமதான் அல்லாத மத்த மாசத்துல யாருமே நோன்பு வைக்க மாட்டாங்களா, நபில் நோன்பு, திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, மாசத்துல 3 நோன்புன்னு சொல்லிட்டு எந்த நோன்பும் வைக்க மாட்டாங்களா, அவங்க என்ன செய்வாங்க இப்ப. அப்ப என்னாச்சு, வக்து வந்திருக்கும் ஆனா சஹர முடிக்காம இன்னும் பாங்க சொல்லன்னு சஹர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வக்து இருக்குது சஹர் செய்யறதுக்கு, ஆனா பாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சஹர முடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய முரண்பாடுகள் பாருங்க, எவ்வளவு பெரிய ஜஹாலத் இது, அறிவீனம் இது. அல்லாஹ்வுடைய ஷரியத்துல இவ்வளவு தெளிவான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் போது அதெல்லாம் புரிய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம், கேட்க மாட்டோம், காது கொடுத்துன்னு சொல்லிட்டு மக்களை எவ்வளவு சிரமத்துக்கு தள்ளாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இரவு தொழுகையை முடிச்சிட்டு அவங்க சஹர் சாப்பிட்டுட்டு ஃபஜ்ருக்கு அதான் சொல்றதுக்கு எவ்வளவு இடைவெளி இருக்கும்னு சொன்னா ஒரு 30 ஆயத்து 40 ஆயத்து ஓதுற அளவுக்கு தாங்க இடைவெளி இருக்கும். ஒரு சூரா அல் முதஸ்ஸிர், ஒரு சூரா அல் முஸம்மில், சூரத்துல் முல்க், இந்த ஆயத்து ஓதுற அளவுக்கு தான் இடைவெளி இருக்கும். அங்க நம்மள மாதிரியா 4 வகை வச்சுக்கிட்டு தயிர், பாயசம், சராசம், பிரியாணி, அப்புறம் வாழைப்பழம் எல்லாத்தையும் வச்சு பரட்டி அடிக்கிறது, அங்க சாப்பிடுறதே மொத்தமே ஒரு 3 பேருக்கு மூலம் கிடைச்சாலே சுபஹானல்லாஹ். இடையில ஏதாச்சும் ஒரு ஒட்டக பால் 1 கப்பு கிடைச்சதுன்னா அல்லாஹ் அக்பர். இந்த அளவுக்கு தான் அவங்க சாப்பாடு இருந்துச்சு. அப்புறம் தண்ணி ஏதோ ஒரு சில மணி தண்ணீர் இருக்கும். இப்ப நம்ம மாதிரி சாப்பிடுறதுக்கு தானே உங்களுக்கு 1 மணி நேரம் தேவைப்படுது. இப்ப இந்த மாதிரி சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு எந்திரிச்சு ஒழு செய்வாங்க. மஸ்ஜித நபவியில பிலாலுடைய சப்தம் வரும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், எல்லாம் பள்ளிக்கு வந்து சுன்னத்துக்கு தக்பீர் கட்டிடுவாங்க. இந்த அளவுக்கு தானே இடைவெளி இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு திரும்ப ஒரு தடவை புதுசா தராவீத் தொழுகிற அளவுக்கு இடைவெளி இருக்கு. எதுக்கு இவங்க சஹர முடிச்சிட்டு சுபூ தொழுவதற்கு இடையில திரும்ப ஒரு புதுசா தராவீத் தொழுகிறதா இருந்தா 3/4 மணி நேரம் இடைவெளி, இவ்வளவு இடைவெளி விடுறது மார்க்கத்துல கூடாது. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்துல செய்யாதீங்கன்னு சொல்றாங்களோ அந்த விஷயத்துல வேணுங்கன்னு செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹர லேட்டாக்குங்கன்னாங்க, இவங்க வந்து பேணுதலா. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியாத பேணுதல நீங்க சொல்றீங்களா, அல்லது இந்த ஷரியத்துல ரசூலுல்லா சொல்லிக் கொடுத்தது பேணுதல் இல்லாத ஒரு சும்மா ஒரு சாதாரண தத்வா இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? என்னத்தை நீங்க சொல்ல வரீங்க சொல்லுங்க. ஒரு செயல் கண்டிப்பா அதுக்கு ஒரு மீனிங், அதுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். உங்க செயல் என்ன மெசேஜ கொடுக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர தாமதப்படுத்துங்க, சஹாபாக்கள் அந்த தாமதத்தினுடைய அளவு சொன்னாங்க. சஹர செஞ்சதுக்கு பிறகு சுபூ துளைக்கு நாங்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு இடைவெளி இருக்குங்கிறது அவ்வளவு தெளிவா சொன்னாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க இல்ல முடியாதுன்னு சொல்லி சுபுகுடைய வக்து வர்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே சஹர் முடிவு நேரம், அப்புறம் சுபுகு ஆரம்ப நேரம், இப்படி 2 நேரத்தை யாரும் உங்களுக்கு தீன்ல சொல்லிக் கொடுத்தது? சுபுகு சாதிக்கு வரைக்கும் உங்களுக்கு சஹருடைய நேரம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லிட்டாங்க இல்ல சஹர் முடியறதுன்னு ஒரு நேரத்தை நாங்க வச்சுக்கொள்ளுவோம், சுபுகு வக்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு நேரத்தை வச்சுப்போம்னு சொல்லி இந்த 2 நேரத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எந்த ஷரியத்து? யாரு சொல்லிக் கொடுத்தது? அதே போல சூரியன் மறைந்தால் நோம்பு திறங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டிட்டாங்க, அதுவும் சீக்கிரமா. உங்களுடைய பார்வையில இறங்கிருச்சுன்னு தெரிஞ்சா முடிஞ்ச அவ்வளவுதான். நோம்பு திறந்துருக்க இல்ல இறங்கிருச்சு, இன்னும் உள்ளார போய் பொந்துல போடணும். எங்க போய் போடுறது பொந்துல? நல்லா மறையணுமா? 10 நிமிஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எனது உம்மத்து மக்ரிபை உடனடியாக தொழுது கொண்டிருக்கும் எல்லாம் நன்மையிலே இருக்கும் சொன்னாங்க. 10 நிமிஷம் லேட் ஆகிதான் பாங்கை சொல்றது, புரியுதா? அப்ப இதெல்லாம் வந்து நேரடியாக சுன்னத்திற்கு மாற்றம் செய்வது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை புறக்கணிக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப சில பேர் கேட்கலாம் எல்லாரும் அப்படி செய்யறாங்களங்க, திரும்ப நம்ம அதையே தான் சொல்லுவோம், மக்களை தான் மாத்தணுமே தவிர நீங்க ஹதீச மாத்தாதீங்க, ஹதீச மாத்த முயற்சி பண்ணாதீங்க, ஹதீசின் பக்கம் திரும்புங்க. அப்ப 3வது விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅன்னத அய்மானனா அலா ஷமாயிலினா ஃபிஸ் ஸலாத்தி, ஐமான் வலதுகரங்களை, எங்கள் வலதுகரங்களை எங்களுடைய இடக்கரங்களின் மீது நாங்கள் வைக்க வேண்டும் தொழுகையிலே. புரியுதா? அடுத்து பாருங்க, மர்ரபி ரஜுலின் வஹுவ யுஸல்லி வகத் வதஅ யதஹுல் யுஸ்ரா அலல் யும்னா ஃபன்தஸஅஹா வவதஅல் யும்னா அலல் யுஸ்ரா. ஒருத்தர் தொழுகிட்டு இருந்தாருங்க, இங்க பாருங்க இதற்கு வலது கை, வலது இப்படி இடது கை மேல வலது கை இருக்கிறது பதிலா அவர் இப்படி வச்சுட்டாரு. எப்படி வச்சாரு? வலது கை மேல இடது கையை வச்சு தொழுதுட்டு இருந்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் அவர் கையை இப்படி எடுத்து வலது கை இடது கையை கீழே வச்சு வலது கையை மேல வச்சுட்டு போனாங்க. அப்ப இதுல இருந்து இன்னொரு சட்டம் என்ன தெரியுது, யாராவது ஒருத்தர் தொழுகும்போது தவறா தொழுகிட்டு இருந்தாருன்னு சொன்னா அவர் தொழுகையில இருக்கும் பொழுது அவரை நம்ம சரி செய்யலாம், தொழுகு முடிச்சு சலாம் கொடுக்கட்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. இப்ப சில பேர் என்ன செய்வாங்கன்னா சஃபுக்கு வருவாங்க, சஃபுக்கு வரும்போது என்னமோ நம்மளாம் நம்மளை ஒட்டுனா தீட்டு பற்ற மாதிரி ஒரு ஜான் தள்ளி நிற்பாரு, எப்படிங்க ஒட்டி நின்னா தீட்டு பட்டுரும் அப்படின்னு தனியா நிற்பாரு. சரி அவர் நின்றுகிட்டு இருந்தாரு, நீங்க போய் அவரை ஒட்டி நின்னீங்கன்னு வச்சுங்களேன் விடாது. நீங்க பாக்குறது இல்லையா இந்த கதையில உங்களுக்கு பள்ளியில கேட்டாரு, நீங்க போய் மத்த பள்ளியில போய் ஒருத்தர் நிக்கிறாங்க வச்சுங்க அவங்களுக்கு பக்கத்துல காலை ஒட்டி புஜத்தை ஒட்டி பக்கத்துல நிலுங்கன விடுவாரு, நீங்க அப்படி போங்கல அப்படியே கூடுவாரு, அப்படியே இடிச்சு 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 ரொம்ப பேரு தொழுகையை விட்டு பின்னாடி போயிடணும். என்னத்தான் படிச்சாங்களோ தெரிஞ்சது பெரிய கஷ்டமா இருக்கு. சரி இப்ப என்னன்னு சொன்னா, அப்ப தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் தவறா தொழுகிறாருன்னு தெரிஞ்சா பக்கத்துல பாக்குறவங்க அதை கண்டிப்பா சரி செஞ்சு கொடுக்கணும். உங்க புள்ள தொழுகிறது அல்லது உங்க மனைவி தொழுகிறது இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா அவங்க நிக்கிறது சரியில்லை, கை வச்சிருக்கிறது சரியில்லை, ருக்கு செய்யறது சரியில்லை, சுஜூது செய்யறது சரியில்லை, அதை நம்ம திருத்தி கொடுக்கலாங்கிறதையும் நம்ம இந்த ஹதீஸிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். கையால செஞ்சு விடலாம், அதுக்கு ஆதாரம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல இப்னு அப்பாஸ் வந்து இடது பக்கம் நின்றுட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை பிடிச்சி திரும்பி கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. தொழுது இருந்தாங்கல்ல இந்த பக்கம் காதை பிடிச்சி இப்படி எடுத்து அப்புறம் இந்த பக்கம் பிடிச்சி இப்படி வந்து அப்படி நிறுத்திக்கிட்டாங்க. ஏன் ஒரு இமாமும் ஒரு முக்ததி நிற்கும் போது எப்படி நிக்கணும், இமாமுக்கு வலது பக்கத்துல முக்ததி நிக்கணும், அந்த ஒரு ஆள் நிக்கணும், இடது பக்கம் நிக்க கூடாது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ராத்திரில எழுந்திரிச்சு சொல்லும் போது ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கத்துல நின்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதை பிடிச்சி கொண்டு வந்து இப்படியே சொல்லாங்க, என் காதை பிடிச்சி என்ன அப்படியே சுத்தி கொண்டாந்து இங்க நிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. مر برجل وهو يصلي وقد وضع يده اليسرى على اليمنى فانتزعها ووضع اليمنى على اليسرى ஒருவருக்கு அருகிலே நபி அவர்கள் சென்றார்கள், அவர் தொழுது கொண்டிருந்தார், அவர் தனது கரத்தை தனது இடது கரத்தை வலது கரத்தின் மீது வைத்திருந்தார், நபி அவர்கள் பிடுங்கி வலது கரத்தை இடது கரத்தின் மீது வைத்துவிட்டு சென்றார்கள். அடுத்து கவனிங்க, வதுஹுமா அலா ஸத்ரி, அப்ப அந்த ரெண்டு கையையும் வலது கையை இடது கையின் மீது வைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க வைக்கணும், அலசதிரி நெஞ்சின் மீது, சரியா? இப்ப இது கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்ப்போம் பாருங்க. வகான யதஉ யும்னா அலா ظஹ்ரி கஃபிஹி யுஸ்ரா வர்ருஸ்ரி வஸ்ஸாஇதி. கவனிங்க, இது பாருங்க வலது கை சரிங்களா, இது இடது கை, இது என்ன வலது கை இது இடது கை, கவனிங்க இது வந்து கஃப், இதுக்கு என்ன சொல்லுவாங்க முழுசா இந்த மணிக்கட்டு இருக்காலையா இதுக்கு ஃபுல்லா கஃப்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு பேரும் கஃப்னு சொல்லுவாங்க. இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த முன்னாடி இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் ருசு சரிங்களா. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வலது கையை பாருங்க, சரிங்களா, இப்படி வைக்கும் போது இங்க ரெண்டு அமைப்புல இருக்குது, ஒன்று இப்படி முழு நாலு விரல் ஒரு பக்கம் கட்ட விரல் ஒரு பக்கம் இப்படி முழுசா பிடிக்கிறது, சொல்லுங்க தெரியுதா, இப்படி முழுசா பிடிக்கிறது. இன்னொன்னு என்னன்னு சொன்னா இந்த கையை அப்படியே இந்த கை மேல இப்படி வச்சிடுறது, இந்த ரெண்டுமே அனுமதிக்கப்பட்டது. இப்ப எல்லாத்துலயும் ஒரு புதுசா கண்டுபிடிப்பாங்க, அப்ப அந்த அடிப்படையில சில நண்பர்கள் புதுசா கண்டுபிடிச்சது என்னன்னு சொன்னா, இந்த மூணு விரல் இப்படி இருக்கணுமா, இந்த சிந்து விரல் இப்படி போகணுமா, கட்ட விரல் இப்படி வரணுமா, என்ன இப்படி போய் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மூணு விரல் மேல இருக்கணும், இது எங்கப்பா ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்தார்கள். நீங்க ஒரு பொருளை பிடிக்கிறீங்கன்னா எப்படி பிடிப்பீங்க, எஞ்சி எப்படி பிடிப்பீங்க, இப்படி தானே பிடிப்பீங்க, நாலு விரல் ஒரு பக்கம் இருக்கும், கட்ட விரல் ஒரு பக்கம் இருக்கும், அதே நாங்க தொழுகையில் மட்டும் தனது இடது கையினுடைய கஃப் சரிங்களா, அதுக்கு மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையை வைப்பாங்க. வஸ்ஸாஇதி, ஸாஇதுனா இந்த பகுதி. அதே போல தனது தோழர்களுக்கு நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் கட்டளை இட்டார்கள். வக்கான அஹ்யானன், சில நேரங்களில் யக்பிது பில் யும்னா அலல் யுஸ்ரா, வலது கையை கொண்டு இடது கையை இப்படி பிடித்துக் கொள்வார்கள். புரியுதுங்களா? இதுதான் முரங்க. வக்கான யதஉஹுமா அலஸ் சத்ரி, அப்ப அந்த ரெண்டு கைகளையும் நெஞ்சின் மீது வைக்க வேண்டும். பாருங்க, நம்ம பகுதி இதுவரைக்கும் நெஞ்சு, இந்த நடுவில் ஒரு குழி வருதா இல்லையா, அதுக்கு கீழே வந்து வயிறு வருது, அப்புறம் வந்து தொப்புள் வருது. சரிங்களா? தொப்புள், அதுக்கு மேல வயிறு பகுதி, அந்த வயிறு பகுதி முடியுது, இந்த முடியுது இந்த விலை, இங்க மேல இருந்து நெஞ்சு வந்துருது. இப்ப இந்த நெஞ்சு எது வரைக்கும் வருது அப்படின்னு சொன்னா, இந்த குழி இருக்கு பாருங்க, புரியுதா? புரியுதா இல்லையா? இங்க இருந்து இது வரைக்கும் நெஞ்சு, அப்புறம் இங்க இருந்து தொப்புள் வரைக்கும் வயிறு. சரிங்களா? இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும்பாலான ஹதீஸுகள்ல, பெரும்பாலான ஹதீஸுகள்ல நெஞ்சின் மீது என்று வந்திருக்கிறது. அப்ப நெஞ்சின் மீதுன்னு சொன்னா, இந்த கழுத்தினுடைய இந்த தொண்டைக்குழி இருக்குல்ல, இதுக்கு கீழே இருந்து இதுக்கு வரைக்கும் எங்க வேணாலும் அந்த கையுடைய பகுதி இருக்கலாம். ஒண்ணு இந்த இடத்துல இருக்கலாம், அல்லது இங்க இருக்கலாம். இது வரைக்கும் எல்லாமே நெஞ்சின் மீதுங்கிறதுல வந்துடும். சில ஹதீஸுகள்ல அந்த கைகள் மார்பில் பட்டதாக இருக்கிறது என்பதாக வந்திருக்கிறதுல இருந்து நம்ம தெரியறோம், அந்த நடு பகுதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கை இருந்தது என்று. கயர், அப்ப ஒரு சில அறிவிப்புகள்ல தொப்புளுக்கு கீழேன்னு சொல்லி வருகிற செய்திகள் வருகின்றன என்று சொன்னா, அந்த ஹதீஸுகள்ல எதுவுமே ஒரு ஆதாரபூர்வமானதாக கவியான ஒரு சனதோட இல்ல, மாறாக சஹீஹான ஹதீஸுகள் அதற்கு மாற்றமாக இருக்கின்ற காரணத்தால், சஹீஹான ஹதீஸுகள் மாற்றமாக இருக்கின்ற காரணத்தினால அந்த மாதிரி யாருடைய அமல் இருந்தாலோ அல்லது பலவீனமான ஹதீஸுகள் இருந்தாலோ நம்ம அதன்படி செல்ல முடியாது, செயல்பட முடியாது, அதன் பக்கம் நம்ம செல்ல முடியாது. ஏற்கனவே நம்ம திரும்ப திரும்ப பாடத்துல சொல்லி வந்திருக்கிறோம், சஹீஹான ஹதீஸுகள் ரெண்டு கருத்துல இருக்குமே ஆனால் அந்த ரெண்டு கருத்துல எந்த அடிப்படையில் வேண்டுமானாலும் நாம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு ஹதீஸ் சஹீஹாக இருந்து இன்னொரு ஹதீஸ் பலவீனமாக இருக்குமே ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? சஹீஹான ஹதீஸ பலவீனமான ஹதீஸுக்காக வேண்டி விடக்கூடாது, சஹீஹான ஹதீஸுக்காக பலவீனமான ஹதீஸ விட்டுறலாம். புரியுதா? விட்டுறணும். வகான யன்ஹா அனில் இக்திஸாரி ஃபி ஸலாதி, நபி அவர்கள் தொழுகையிலே தனது இரண்டு கைகளையும் இடுப்பிலே இப்படி வைத்துக் கொண்டு நிற்பதை தடுத்தார்கள். அப்ப சும்மா விட்டுட்டு நிக்கிறதோ அல்லது இடுப்புல இப்படி கையை வச்சுட்டு நிக்கிறதோ கூடாது. அதாவது தனது கையை வந்து தனது ஹாசுரத்துல இடுப்பு இடுப்புல இப்படி வைக்கிறதையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இப்ப ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க, அதாவது மாணிக்கி மதுஹபுல வந்து கையை விட்டு தொழுகிறது இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, அது என்ன சரியான்னு சொல்லிட்டு. இப்ப அதாவது ஆரம்ப காலத்தில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்களுடைய கூற்று அப்படி இருந்தது, ஆனா பின்னாடி புரியுதுங்களா, அந்த கருத்து அவங்களுடைய மதுஹபுல ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை. பின்னாடி வந்த நிறைய மார்க்க அறிஞர்களே அந்த கருத்தை மாத்திட்டாங்க. உதாரணத்துக்கு இமாம் மதுஹபுல காதி ஐயா மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க ஹதீஸின் அடிப்படையில் ஃபத்வா கொடுத்திருக்கின்றார்கள், வலது கையை இடது கையின் மீது வைக்க வேண்டும் என்று. அதுல என்ன படிச்சேன்னு சொன்னா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒஃபாத்துக்கு முன்னாடி கையை கட்ட வேண்டும் என்று சொல்லிட்டு தான் அவங்களுடைய ஒஃபாத் ஆனதாக. அப்ப அதனால ஹதீஸுகள் இப்படி இருக்கிறதுனால இல்ல, ஆரம்ப காலத்திலேயுமா மாலிக் சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால நான் அப்படித்தான் செய்வேன் சொல்லி செய்யக்கூடாது. அப்ப இது வரைக்கும் நம்ம இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம போதும் என்று நிறைவு செய்வோம். அப்ப இன்னைக்கு நம்ம படிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகைக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்தா தொழுகை வந்து பாத்திலா போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம படிச்சோம். அதே போல கபர்களுக்கு அருகில கபர்களுக்கு பக்கத்துல கபர்களை சுற்றி தொழுகிறது கூடாது என்ற விஷயத்தை படித்தோம். அப்புறம் நீயத் என்றால் என்ன, எந்தெந்த விஷயங்கள நீயத் எப்படி எப்படி இருக்கணும், தொழுகைக்கு எப்படி நீயத் இருக்கணும், நீயத்து தொழுகையில எவ்வளவு அவசியம் என்பதை படித்தோம். அப்புறம் தொழுகை ஆரம்பிக்கும் போது தக்பீர் எப்படி சொல்லணும், அந்த தக்பீருடைய முறைகள் என்ன என்ற விஷயங்களை நம்ம படித்தோம். அப்புறம் கை கட்டக்கூடிய விஷயங்களை படித்தோம். கைகளை உயர்த்துற தக்பீர் சொல்லும் பொழுது கைகளை உயர்த்துறது, அப்புறம் கைகளை எப்படி வைக்கிற முறை, எங்க வைக்கணுங்கிற விஷயங்களை நம்ம இதுவரைக்கும் படித்தோம். இன்ஷா அல்லாஹ்.